சென்ற வகுப்பிலே காலை வகுப்பிலே நாம் சித்தாந்த வாழ்வியல் என்ற தலைப்பிலே பார்த்த சிந்தனை அது சித்தாந்த நோக்கில் உலகம் என்ற தலைப்பிலே நாம் அதை கொள்ளலாம். சித்தாந்த நோக்கில் உலக வாழ்க்கை, சித்தாந்த நோக்கில் உலகம் என்று கொள்ளலாம் அந்த தலைப்பை. இரண்டாவது பகுதியாக பார்ப்பதை தலைவிதியும் தன்முயற்சியும் என்ற தலைப்பிலே பார்க்கலாம். அதாவது வினை கோட்பாடு என்பது சமய உலகில் மிக முக்கியமான ஒன்று. பல சமயங்களும் வினைக்கொள்கை உடைய சமயங்களாகத்தான் இருக்கின்றன. வினைக்கொள்கை என்று ஒன்று இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட காரியத்தை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு விபரீத ஒரு வழிக்கு அது ஏதுவாகிவிடும். ஆகையினாலே மனிதர்கள் நன்னெறி ஒழுகி வாழ வேண்டும் என்று போதிக்கின்ற எல்லா சமயங்களுமே வினை கோட்பாட்டை வலியுறுத்துகின்ற சமயங்களாக இருக்கின்றன. ஆக பல சமயங்களுக்கும் பொதுவாக ஒரு கொள்கை இருக்கும் பொழுது அந்த கொள்கையானது நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே எப்படி சொல்லப்படுகின்றது என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பந்தான் சைவ சித்தாந்தம் வந்து எல்லா சமயங்களும் சொல்கின்ற அதே கருத்தில் தான் இருவினைகளை பற்றி சொல்கின்றதா, அல்லது இந்த வினை கொள்கையிலும் சைவ சித்தாந்தத்திற்கென்று தனித்தன்மை உண்டா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சைவ சித்தாந்த நோக்கில் அந்த இருவினை கோட்பாட்டை நாம் எண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப ஆணவ மலம் எடுத்துக்கொண்டால் அது சித்தாந்தத்திற்கு மட்டுமே உள்ள சிறப்பான கோட்பாடு, வேற எந்த சமய கொள்கைகளும் அந்த அளவுக்கு சிந்திக்கல, அது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை ஆணவங்கள். ஆனால் வினைகளை பற்றி பல்வேறு சமயங்களும் பேசுகின்றன. அவைதிக சமயங்களாகிய சமணம் பௌத்தம் கூட சொல்கின்றன. சிவசுந்தாமணிலாம் பாத்தீங்கன்னா வினைகளை பற்றி நிறைய செய்திகள் அழகாக சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி வைதிக சமயங்களுள் ஏகான்மவாதம் வைணவம் எல்லாம் சொல்கின்றன. ஆயினும் சைவ சித்தாந்தம் சொல்வதிலே எத்தகைய தனிச்சிறப்பு உள்ளது என்பதை நீங்கள் சாத்திரம் மூலம் ஒரு பக்கமாக கேட்டு வந்தாலும் அது ஒரு நூற்கல்வி என்ற முறையிலே அமைகின்றது. இது கொஞ்சம் நடைமுறை எடுத்துக்காட்டுகளை எல்லாம் விரிவாக எடுத்து சொன்னால் அங்கே இந்த கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள் நூல்களை முடிக்க முடியாமல் போய்விடும். ஆகையினாலே அங்கு நீங்கள் நூல் நோக்கில் பார்க்கின்றீர்கள், சாத்திர நூல்கள் நோக்கில். இங்கு நாம் வந்து நடைமுறை நோக்கிலே அதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது நல்வினை தீவினை என்று வினைகள் இருவகைப்படுகின்றன. நல்வினை செய்தால் அதற்கு இன்பம் பலனாக வருகின்றது, தீவினை செய்தால் அதற்கு துன்பம் பலனாக வருகின்றது என்பது எல்லாருக்கும் தெரிந்த பொதுவான உண்மை. ஆனாலும் இதிலே பல்வேறு தடைகளை எழுப்பி வினைகளும் வினைப்பலன்கள் வினைகள் வினைப்பலன்கள் குறித்து பல்வேறு தடைகளை எழுப்பி இந்த தடைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியாது என்பது போன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடுகின்றார்கள். ஆகவே இந்த வினை கோட்பாடு அதெல்லாம் வந்து பேச்சுக்கு தான் சரியாக வரும், நடைமுறைக்கு சரியாக வராது என்று கூட சொல்பவர்கள் இருக்கின்றார்கள். நிறைய சித்தாந்தம் படித்தவர்கள் கூட விதின்னு சொல்லி பார்க்க, விதிங்கிறது என்ன அப்படின்னா நாம செய்த முன்வினைக்கு இப்போது அனுபவிக்க வேண்டிய பலன், அதைத்தான் விதின்னு சொல்றோம். இன்ன பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது, அந்த பலனை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், அதிலிருந்து மீள முடியாது என்று சொல்வதுதான் விதி என்ற கோட்பாடு. விதி கோட்பாடு என்பது வினை பற்றிய கோட்பாடு தான். அதாவது வினைகள் நிறைய செய்கின்றோம், அந்த வினைகள் எல்லாம் அழிந்து விடுவதில்லை, நம்முடைய புத்தி தத்துவத்திலே ஆற்றல் மயமாக ஒடுங்கி கிடக்கின்றன. இதெல்லாம் இரண்டாம் சூத்திரத்தில் இருவினையின் போக்குவரவு புரிய அப்படின்னு வர்ற இடத்துல நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. இந்த வினைகள் எல்லாம் நம்முடைய புத்தி தத்துவத்திலே இருக்கின்றன. புத்தி தத்துவம் என்பது ஒரு கருவி, இது தூள உடல், இதனுள் சூக்ம உடல் என்று உண்டு, அதெல்லாம் கேட்டிருப்பீர்கள். சூக்ம உடல் கண்ணுக்கு புலப்படாது, எந்த மருத்துவ விஞ்ஞான கருவிக்கும் புலப்படாது. அதுதான் மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் தன்மாத்திரைகள் ஐந்து, இந்த எட்டு தத்துவங்களால் ஆகியது சூக்ம சரீரம். அதுல இருக்கின்ற புத்தி தத்துவத்தில் தான் நாம செய்த வினைகள்லாம் ஆற்றல் மயமாக கிடக்கின்றன. மூளை என்பது வேறு, உலகியல்ல மூளைன்னு சொல்லுவோம், புத்தின்னு சொல்லுவோம், அறிவுன்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் ஒரே பொருள்ல கையாளுவோம் இல்லையா. உலகியல் பாடங்கள்ல கூட நம்ம வாழ்க்கையில பேசுறது வேற, ஆனா பாடத்துல வரும்போது இதுதான் பொருள்னு சொல்றாங்க. அறிவியல் போன்ற பாடங்கள் எல்லாம் அப்படி இருக்கும்பொழுது தத்துவ பாடங்கள்லையும் சித்தாந்த சாத்திரங்கள் என்ன பொருளிலே கையாளுகின்றன, மூளை என்பது தூள உடல்ல இருக்கிற ஒரு உள்ளுறுப்பு, அது வந்து தத்துவங்களே வராது, அது தாத்விகம்தான். என்ன அறிவு என்பது உயிரினுடைய குணம், அது தனியா அறிவுன்னு ஒண்ணு உயிரை சார்ந்திருக்கல, உடல் மாதிரியோ மற்ற கருவிகள் மாதிரியோ இல்ல. நெருப்புல சூடு எப்படி குணமாக நெருப்பை விட்டு பிரிக்க முடியாத வண்ணம், இருக்கின்றதோ பிரிக்க முடியாதது தற்கிழமை என்றெல்லாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இல்லையா. அது மாதிரி நெருப்பினிடத்த சூடு போல ஆன்மாவினிடத்தில் இருக்கின்ற குணம் அறிவு. மூளை என்பது தூள உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்பு, அது கற்புடனாவது. புத்தி என்பது சூக்ம உடலில் இருக்கின்ற தத்துவம், ஒரு தத்துவ கருவி. தத்துவங்களை பற்றி நீங்கள் உண்மை விளக்கத்தில் கேட்டு வருவீர்கள் நினைக்கிறேன். தத்துவங்கள் தொடங்கிட்டீங்க இல்லையா, ஒரு வாரம் ஆயிடுச்சு தொடங்கிட்டீங்க. ஆகவே மூளை வேறு, புத்தி வேறு, அறிவு வேறு என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் புத்தி தத்துவத்தில் நாம் செய்த வினைகள் எல்லாம் ஆற்றணமே கிடக்கின்றன, ஏதோ மூளையில கிடக்கின்றன. ஏதாவது மருத்துவம் இன்னும் வளர்ச்சி அடைந்தால் இந்த மூளையில பதிந்து கிடக்கின்ற பாவங்கள் எல்லாம் கூட நீக்கினாலும் நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிடக்கூடாது. ஆகவே இது புத்தி தத்துவத்திலே கிடப்பது. உரிய காலம் வரும்பொழுது அந்த வினைகள் வந்து பலன்களாக வருகின்றன, வெளிப்படுகின்றன. பலன்களாக நல்வினை வெளிப்படும் பொழுது இன்பம் என்ற பலனாக வெளிப்படுகின்றது. தீவினை வெளிப்படும் போது துன்பங்கிற பலனாக வெளிப்படுகின்றது. வெளிப்படும் போது நேரடியா அது வெளிப்படுவதில்லை, யார் மூலமாவது? பஞ்சபூதங்கள் மூலமாகவோ அல்லது மற்ற ஆன்மாக்கள் மூலமாகவோ இந்த மாதிரி, அல்லது தெய்வத்தால் வருவது, இயற்கையா வருவது சொல்லுவாங்க. அவற்றையெல்லாம் ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம் என்று மூன்று வகையாக சொல்வார். அதெல்லாம் கூட நீங்கள் படித்திருக்கலாம், சிவஞான போதத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆக பிறர் மூலமாக ஒரு துன்பம் வருகின்றது என்று சொன்னால் அந்த இடத்துல அந்த துன்பம் தரத்தக்கவரோடு நாம் ஏன் அங்கு நாம ஒரு அவர்களை ஏன் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னு சிந்திக்கும் போது அது விதி, அதைத்தான் ஊழ் என்றும் சொல்கின்றார்கள். பல்வேறு பெயர்கள் எல்லாம் ஒரே பொருள் தான். விதி என்றாலும் சரி, ஊழ்னாலும் சரி, வடமொழியில் பிராரத்தம் என்பார்கள். பிராரப்தம் அத பிராரத்தம் வாங்க, அது சிலர் பிராப்தம் அப்படிம்பாங்க, அது அப்படி பிராப்தம் அப்படிங்கிறாங்க. பிராரப்தம் அத தமிழ் வழக்கிற்கு ஏற்ப பிராரத்தம் என்று சொல்வார்கள். அதை தமிழிலே ஊழ் என்றும் விதி என்றும் சொல்வார்கள். பால் என்று கூட திருவள்ளுவர் பெருமான் ஒரு இடத்திலே சொல்கின்றார், பரியினும் ஆகாவாம் பால் அல்ல அப்படின்னு சொல்வார். வருந்தி வருந்தி சேர்த்தாலும் நமக்கு ஊழ் அல்லாத பொருள்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும். உயித்து சொறியினும் போகாதம, தாம் அனுபவிக்க வேண்டிய ஊழ் என்று இருக்க வேண்டிய பொருள்கள் நாம தூக்கி தூர வீசினாலும் நம்மிடம் மறுபடியும் வந்துவிடும் என்று ஒரு குரலிலே வள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறார். எல்லாம் முயற்சியெல்லாம் பற்றி ஊக்கம் உடைமை, ஆழ்வினை உடைமை எல்லாம் சொன்ன வள்ளுவர் தான் இதையும் சொல்லியிருக்கிறார். வள்ளுவரை முழுதா பார்ப்பதில்லை, ஆளாளுக்கு ஒரு குரலை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டே அடிச்சு விடுறாங்க. முழுமையா பார்க்கணும் ஒரு அதிகாரம் அல்லது ஒரு குரல் அழிச்சிருக்கிறாரு. ஆகவே இப்ப வந்து சமய கோட்பாடு எப்படி உள்ளது அப்படின்னு சொன்னா, நாம் வந்து அந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அவையெல்லாம் நம்முடைய முன்வினை காரணமாக வரக்கூடியவை, அதை அனுபவிக்க தான் பிறந்திருக்கின்றோம் என்று சமய கோட்பாடுகள் எல்லாம் சொல்கின்றன, சைவ சித்தாந்தம் உட்பட. ஆனால் நவீன ஒரு சிந்தனை உடையவர்கள் அவர்களும் காலங்காலமா, இன்னைக்கு நவீனமா புதுசா வரல, காலங்காலமா அவர்களும் வந்து இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பவை, உழைத்து பார் எல்லாவற்றையும் உன்னை தேடி வரும். அதாவது விதியின் ஒரு கருத்து சொன்னாலே அது தோல்விக்காக தான் சொல்றதுன்னு முதல்ல அவர்கள் முடிவு பண்ணிவிட்டார்கள். தவறு அங்க இருக்கு, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்முடைய முயற்சியால் நாம் அனுபவிக்க வேண்டியவற்றை மாற்றிக் காட்டலாம், தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும். விதி விதி என்று பேசிக் கொண்டிருப்பது தன்னம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் பெரிய தடையாகும் சொல்கின்றாங்க. அதனாலதான் இந்த தலைப்பை நாம் இப்ப எடுத்தது. தலை விதி என்ற கோட்பாடும் உள்ளது. தன் முயற்சி இருந்தால் எதையும் முறியடிக்கலாம், ஊழையும் உப்பக்கம் காண்பர், அந்த ஒரு குரல் தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஊழல் ஒரு அதிகாரமே இருக்காது, அதை யாரும் பார்க்கறதில்ல. ஆக இதையெல்லாம் சொல்லி இந்த ஊழ் கருத்து, விதி கருத்து நம்முடைய வளர்ச்சிக்கு தடையானது என்று சொல்கின்றார்கள். அது அப்படியே ஒத்துக்கிட்டோம்னா சைவ சித்தாந்தம் சொல்ற இருவினை கோட்பாடு நம்ம அப்படியே விட்டுறலாம். இருவினை கோட்பாடை விட்டுட்டீங்கன்னா அது தத்துவ கொள்கை நீங்க முழுசா விட்ட மாதிரிதான், வேற ஒன்னும் அர்த்தமே இல்லை. ஆகவே இந்த இடத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பல்வேறு தடைகள் எழும்பும் பொழுது அந்த தடைகளை முறியடித்து சித்தாந்தம் சொல்வது சரிதான் என்று நாம் பிறருக்கு உணர்த்த வேண்டும். உணர்த்தணும்னா நாம முதல்ல அந்த சந்தேகம் இல்லாம உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அடுத்த ஒரு முறை விக்ரசிங்கம் போய் கேட்டு என்ன முடிவு பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாமளே இந்த தடவை அதை தெளிவாக அதை வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன பிரச்சனை, இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு இதுதான் விதிப்பலன் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டோம்னா என் முயற்சியால ஒன்னும் நடக்க போறது இல்ல, வர்றது வரத்தான் செய்யும், அதை அனுபவிச்சுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்க முயற்சிக்கே ஒரு வேலை இல்லாதபடி ஆகிவிடுகின்றது. விதி விதினு சொன்னா அனுபவிக்க வேண்டியதான அனுப்பிப்போம், அப்ப ஏன் முயற்சி பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் ஊக்குவிப்பதுல என்ன அர்த்தம் இருக்கு? வர்றது வரும், அனுபவிச்சுதான் அனுப்பிப்போம், பேசாம இருப்போம் அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு இது வழிவகுத்து விடுமே இந்த விதி கொள்கை என்று சொல்லி இந்த விதி கொள்கையை எதிர்ப்பவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நம்ம உன்னை நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஊழுங்கிற அதிகாரத்துல ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழை விட வலிமையானது வேற எதுவும் கிடையாது. எந்த வழியால போய் நம்ம ஊழ் வினைப்பலனை மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த வழியாலே வந்து அந்த வினைப்பலன் நம்மளை அடைந்துவிடும். ஆகவே அதை நம்மால் மாற்ற முடியாது என்று வள்ளுவர் உறுதியாக சொல்கின்றார். ஏற்கனவே சொன்ன மாதிரி வருந்தி வருந்தி காத்தாலும் நமக்கு ஊழ் என்று அல்லாதவை நம்மிடம் தங்காது. தூக்கி வீசினாலும் நமக்கு ஊழ் என்று இருப்பவை நம்ம வந்து சேர்ந்துவிடும் என்றும் சொல்கின்றார். இவ்வளவு தூரம் ஊழை வலியுறுத்தி சொல்கின்ற வள்ளுவர் என்ன முயற்சியை பற்றி சொல்லவில்லையா? சிந்திக்கணும். நாம ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை ரெண்டு விதமா சொல்றாரு. முதல்ல ஊக்கம் வேணும், முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனதில் ஒரு ஊக்கம் வரணும், அப்பதான் செயல்ல அந்த முயற்சி வரும். மனதில் ஊக்கம் இல்லாம ஒரு முயற்சி தொடங்கினீங்கன்னா சீக்கிரத்திலே அந்த முயற்சி வந்து தடைபட்டு நின்றுவிடும். அந்த ஊக்கமுடைமைக்கே ஒரு அதிகாரம் ஒதுக்கி 10 குறட்பாக்கள், அதுக்கப்புறம் அந்த முயற்சியை பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆழ்வினை உடைமையின் 10 குறட்பாக்கள் அதோட விட்டாரா? இல்ல, அந்த முயற்சியை பண்ணும் போது ஏகப்பட்ட இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளுக்காக எல்லாம் மனம் வந்து என்ன ஆயிடக்கூடாது, மனம் வந்து உடஞ்சிடக்கூடாது. என்ன இவ்வளவு இடையூறுகள் வருது, நாம எங்க என்னைக்கு இந்த முயற்சியை நாம நிறைவேற்ற போறோம் முழுமையா? ஆரம்பிக்கும் போதே இத்தனை இடையூறுகளா அப்படின்னு சொல்லி மனம் குன்றிவிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இடுக்கன் அழியாமைன்னு அதுக்கப்புறம் ஒரு அதிகாரம், 3 அதிகாரங்கள் அவ்வளவு முயற்சிக்காக தான். அப்போ ஊழல்னு ஒரு அதிகாரம் வச்சு விதிக்கொள்கையை அவ்வளவு முக்கியமாக வலியுறுத்திய வள்ளுவரே முயற்சிக்காக 3 அதிகாரங்கள் வைத்திருக்கார் அப்படின்னா நாம என்ன உணரணும்? முதல்ல இந்த விதிக்கொள்கையும் முயற்சி பற்றிய கருத்தும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல என்பதை நாம நல்லா உணரணும். அப்படி படிப்படியா வந்தோம்னா இந்த ரெண்டும் இணைந்தாதான் நமக்கு தெளிவே கிடைக்கும் அப்படிங்கறது நமக்கு நல்லா புரியும். அல்லது நமக்கு விரக்தியில தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கறது நமக்கு நல்லா புரியும். சைவ சித்தாந்தம் எப்படி சொல்கின்றது அதுதான் இப்ப முக்கியமானது. சைவ சித்தாந்தம் சொல்றபடி இந்த விதி கொள்கையை பார்த்தா தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றதுன்னு சொன்னால், நாம் எத்தனையோ பிறவிகளில் செய்திருக்கின்ற நல்வினைகள் தீவினைகள் எல்லாம் ஆற்றல் மயமாக சக்தி ரூபமாக நம்முடைய புத்தி தத்துவத்திலே கிடக்கின்றன. பிறவி மாறலாம் கேட்டீங்களா? மனித பிறவி, விலங்கு பிறவி, மனித பிறவிலே இதே தூள சரீரமா இன்னொரு மனித பிறவி எடுத்தாலும் வரப்போது கிடையாது. அது வினைக்கீடாக எப்படி வரணுமோ அப்படிதான் வரும். அது தூள சரீரங்கள், அதுதான் இந்த தோல் எலும்பு முதலிய 7 வகை தாதுக்களால் ஆகிய அந்த சரீரம், இதுதான் பிறவிதோறும் மாறுமே ஒழிய இதற்கு உள்ளே இருக்கின்ற சூக்ம சரீரம் பிறவிதோறும் ஒரே சரீரம் தான். அதை மறந்துடக்கூடாது. அது எப்ப நீங்கும் அப்படின்னா முத்திதான் நீங்கும். முத்தி கொடுக்கிற வரைக்கும் சூக்ம சரீரம் இருந்து கொண்டே இருக்கும். அதுல வந்து மனிதனோ விலங்குன்னோ தாவரம்னோ சூக்ம சரீரத்தில் பேதம் கிடையாது. தத்துவங்கள் மட்டும்தான், தாத்விகங்கள் கிடையாது. அதனால அந்த பேதம் கிடையாது. ஆகவே செய்த வினைகள்லாம் சூக்ம சரீரத்தில் இருக்கிறதுனால அது பிறவிதோறும் வரதான் செய்யும். அதுதான் கல்வியில வைத்து வள்ளுவ பெருந்தகை சொன்னார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையை மேம்படுத்தும். ஏன்னா செய்த வினைகள் தொடர்ந்து வரும் என்பதால் அப்படின்னு சொல்லி அங்க காரணம் எழுதுறாரு பரிமேலகர் வந்து. ஆகையினால அது புத்தி தத்துவத்திலே கிடக்கின்றன இந்த வினைகள்லாம். பெயரல அது என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்றாங்க என்ன அப்படின்னா, அதாவது வினை செய்வதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஒரு மரத்துக்கு விதை தான் காரணம், அது மாதிரி பேதமை உணர்வு தான் காரணம் வினை செய்வதற்கு. பேதமை தான் வித்தா இருக்கு, அதன் மூலம் வினைகளாகிய மரங்கள் தோன்றுகின்றன. வினைகளாகிய மரங்கள் தோன்றி மேலும் வினைகளை செய்தவுடனே பலனை அனுபவிக்கிறோம். பலனை அனுபவிச்சோட இந்த பலன் எனக்கு மேலும் மேலும் வேணும்னு அந்த பற்று அந்த பலன்ல மிகுது. அது என்னன்னா கிளை விட்டு கிளையில இருந்து விழுது வந்து வேறுன்றது மாதிரி. ஏற்கனவே பேதமைங்கிற வேறு ஊண்டி இருக்கு, வித்து வந்து ஊண்டி இருக்கு. அது காணாதுன்னா அதுல இருந்து வினைகளாகிய மரங்கள் தோன்றி அதுல இருந்து வேட்கையாகிய விழுதுகள் வந்து ஊன்றி ரொம்ப நிலை பெறுகின்றன. நிலை பெற்று அதுல வந்து அவலமாகிய பூ பூக்கின்றது, மரணமாகிய காய் காய்த்து, அவலமாகிய காய் காய்த்து துன்பமாகி, அவலமாகிய பூ பூத்து துன்பமாகிய காய் காய்த்து, மரணமாகிய கனி பழுக்கின்றது என்று சொல்லி அருமையாக சொல்வார்கள். பேதமை என்னும் வித்து பிறந்து பின் வினைகள் என்னும் வேதனை மரங்கள் நாரி வேட்கை வேர் வீழ்த்து முற்றி காதலும் கழிப்பும் என்னும் கவடு விட்டு. கிளைகள் எப்படி பிரியுதுன்னா காதலும் கழிப்புன்னு கிளைகள் பிரியுதான். அப்ப நச்சினார்க்கணியர் எழுதுறாரு என்னன்னா, பெறாத பொருளின் மீது வைக்கின்ற பற்று காதல். ஒரு பொருளை பெறுகின்ற வரை அந்த பொருள் மீது வைப்பது வைக்கின்ற பற்று காதல், பெற்றவுடன் வைக்கின்ற பற்று கழிப்பு அப்படின்னு நயமா எழுதுறாரு. காதல் கழிப்புங்கிற கிளைகள் விட்டு, காதலும் கழிப்பும் என்னும் கவடு விட்டு, அவலம் பூத்து மாதுயர் இடும்பை காய்த்து, மரணமே கனிந்து நிற்கும் அப்படிங்கிற வினைகளாகிய மரம் வந்து அப்படி மரணம் கனிந்த பிறகும் நிற்கிறது. அப்ப நச்சினாக்கு எழுதுறாரு, பழம் பழுத்த பிறகும் மரம் நிற்கிறது. பழம் வந்து எதுக்கு உருவகம்? மரணத்திற்கு. மரம் வந்து எதுக்கு? வினைகளுக்கு. பழம் பழுத்த பிறகும் மரம் நிற்கிறது, மரணமாகிய பழம் பழுத்த பிறகும் வினையாகிய மரம் நிற்கிறது. ஆகவே மரணம் நேர்ந்த பிறகும் வினைகள் அழிவதில்லை. மரணம் நேர்வது சரீரம் அழிதல். எந்த சரீரத்திற்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி வினைகளை செய்தானோ அந்த சரீரமே அழிந்து விட கூட, அழிந்த பிறகும் கூட அந்த வினைகள் அழிவதில்லை. என்ற ஒரு விழிப்புணர்ச்சியை பிற சமய நூல்களும் தரத்தான் செய்கின்றன. ஆனாலும் கூட எப்படி அவை வந்து நாம் செய்த வினைகள் நமக்கு இன்ப துன்பங்களாக வெளிப்படுகின்றன என்பதை சைவ சித்தாந்தம் விளக்கியது போல் வேறு எதுவும் விளக்கியதில்லை என்று நாம் உறுதியாக சொல்லலாம். பல பிறவிகளிலும் நாம் ஈட்டியுள்ள வினைகள் முத்தியடையும் வரை நம்மை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய இந்த சூக்கும் உடலில் இருக்கக்கூடிய புத்தி தத்துவம் என்ற முக்கியமான ஒரு தத்துவம், எப்படி இந்த தூள உடலுக்கு கண்கிற அந்த கருவி ரொம்ப முக்கியமானதோ, ஏனைய இந்திரியங்களை விட கண் இந்திரியம் சிறப்பானது அல்லவா, யாரையும் கொண்டாடுனா கண்ணேன்னு சொல்லிதான் கொண்டாடுவோம். ஏன்னா மற்ற பொறிகள்னா விடயங்கள், அந்த பொறிகளை வந்து சேர்ந்தாதான் அறியும், நாவல வச்சாதான் சுவை தெரியும், காதல வந்து ஒளி பொருந்தணும். ஆனா கண்ணிந்திரியம் மட்டும் புலன்களை சென்று ஏய்ந்து அறியும்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த மாதிரி சூக்கும தத்துவ கருவிகள்ல புத்திக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு, ரொம்ப முதன்மையான கருவி அதுதான். அந்த புத்தியில்தான் நம்ம செய்த வினைகள்லாம் ஆற்றல் மயமாக இருக்கின்றன. அப்போ ஒரு பிறவியிலேயே நாம செய்த அத்தனை வினைப்பலன்களையும் அனுபவித்துவிட முடியாது, ஏன்னா வினைகளை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம். இப்ப வினைனா என்ன, வரையறை வேணும் இல்லையா? நம்ம செய்யற செயல் பொதுவா உலகியல்ல பார்த்தா நம்ம செய்யற செயல் தான் வினை அப்படிமோ. ஆனா சித்தாந்த நூல்களை பார்த்தா உடம்பால் மட்டும் வினைகள் செய்யப்படுவதில்லை, அவை பேச்சாலும் செய்யப்படுகின்றன, உள்ளத்து நினைவாலும் செய்யப்படுகின்றன என்று கூறுகின்றார்கள். ஆகவே வினைகள் வந்து மனம், வாக்கு, காயம். காயம்ங்கும் போது நேரத்தில் உடம்பு இல்லையா, காயம் உடம்பு, உடம்பை குறிக்கின்றது. மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றாலும் வினைகள் ஈட்டப்படுகின்றன. அந்த வினைக்கு பிறவி, இன்ப துன்பம் அப்படிங்கிறாங்க. அப்ப இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருக்கு, வினைனா என்னன்னு. ஆனாலும் இன்னும் வினைனா என்னன்னு நம்ம புரியணும்னா அது சைவ சித்தாந்தம் மூலமா தான் பார்க்க முடியும். எத்தனையோ சமயங்கள் வினை வினைங்கிறாங்க, அதை வரையறுக்க முடியாது, முடியவே முடியாது, சைவ சித்தாந்தத்துல மட்டும்தான் முடியும். ஏன்னா சைவ சித்தாந்தம் தான் உயிர் இயல்பு எப்படிப்பட்டது அப்படின்னு தெளிவா சொல்வது அது ஒன்றுதான். உயிர் வந்து இறைவன் அறிவித்தால் அறிவது, இறைவன் செலுத்தினால் செல்வது. எதற்காக ஐயா அவர்கள் வந்து இப்போ ஒரு வாரம் ஆச்சு நான் வரும்போது கேட்டுட்டு வந்தேன், இப்ப என்ன ஒரு எத்தனாவது சூத்திரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வரும்போது கேட்டுட்டு வந்தேன். நம்ம கந்தசாமி ஐயாட்ட அவர்கள் ஏதாவது ஒரு நாலாம் சூத்திரம் அஞ்சாம் சூத்திரம்னு சொல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பில் நான் கேட்டேன். அப்ப அவர்கள் ரெண்டாம் சூத்திரம்னு சொன்னார். இப்ப உடனே நான் புரிந்து கொண்டேன், இது வந்து எனக்கு வியப்பு என்பது கூட ரெண்டாம் பட்சம்னா, முதல்ல ஏற்பட்ட உணர்வு என்னவென்றால் அப்ப ரெண்டாம் சூத்திரத்தில் ஏராளமான முக்கியமான செய்திகள் உள்ளன, ஏராளமான செய்திகள், ஒவ்வொன்றும் அடிப்படையான செய்திகள். அந்த செய்திகளை எல்லாம் ஒன்று விடாமல் ஐயா அவர்கள் எவ்வளவு தூரம் விளக்கி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்ற உணர்வு தான் அடி எனக்கு தோன்றியது. ஏன்னா அந்த அவ்வளவு செய்திகள் அந்த ரெண்டாம் சூத்திரத்தில் இருக்கின்றன. இப்போது நாம் பார்க்கின்ற செய்திகள் அந்த ரெண்டாம் சூத்திரத்தையே ஒருமுறை திருப்பி பார்த்துக் கொண்டது போலதான் இருக்கும், ஏன்னா இருவினை கோட்பாடுங்க அதுல உள்ளதுதான். ஆகையினாலே அந்த புத்தி தத்துவத்திலே ஆற்றல் மயமாக கிடக்கக்கூடிய எதுக்காக சொன்ன வினைனா என்னன்னு சித்தாந்தம் தான் வரையறுக்க முடியும்னு சொன்னேன். எதற்காக ஐயா அவர்கள் இவ்வளவு நாட்கள் எடுத்து இந்த ரெண்டாம் சூத்திரம் விளக்கின்றார்கள், ஏன்னா அத்துவித சம்பந்தத்தை மட்டுமே அவர்கள் பல மணி நேரம் விளக்கியிருப்பார்கள். இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும், பொருள் தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றான் என்பதையெல்லாம் உள்ளத்தில் பதிய வைப்பது என்பது முதல்ல தான் படித்து தான் புரிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய வேலைனா, அதை விட பெரிய வேலை பலதரப்பட்ட பயிற்சியாளர்களுக்கு நடுவிலே எல்லாருக்கும் உளங்கொள்ளும் வகையிலே அதை வந்து வெவ்வேறு கோணங்களிலே விளக்கி சொல்ல வேண்டும் என்பது. ஏன்னா அந்த கோட்பாடுதான் வினையை பற்றி புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமானது. அதுக்காக தான் இருவினையின் போக்குவரவு புரியங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறது அவையதானையாய் சொல்லி சொல்ற. அவையதானையாய்ங்கிறதுக்கும் இருவினைக்கும் அவ்வளவு இயல்பு இருக்கின்றது. அதனாலதான் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்ற இறைவன் நம்மோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும். அப்படி மட்டும் சொல்லாம எப்படி ஒன்றாய், எப்படி வேறாய், எப்படி உடனாயின்னு சொன்னாதான் அதனால அந்த கருத்து நமக்கு நல்லா மனசுல பதியும். கலப்பினால் ஒன்றாகவும், பொருளால் வேறாகவும், செலுத்துதலால் உடனாகவும் இறைவன் இருக்க போயில நம்மால நம்ம அறிவு விளங்குகின்றது. விளக்க விளங்கும் அறிவுதானே, உணர்த்த உணரும் அறிவுதானே நமக்கு, அவன் செலுத்துவதால் தானே நம்மால் எந்த செயலையும் செய்ய முடிகின்றது இல்லையா. இறைவன் நமக்கு இப்படி அறிவித்துக் கொண்டிருக்கவும், நமக்கு நம்மை செலுத்திக் கொண்டிருக்கவும், அதனால் அறிவு விளக்கம் பெற்ற நாம், அதனால் செயல்திறன் பெற்ற நாம், அந்த நன்றி உணர்ச்சியை பற்றி எண்ணாமல் நாம் அறிகின்றோம் நாம் செய்கின்றோம் என்ற உணர்வோடு செய்யக்கூடிய எல்லா செயல்களும் தான் வினை. அதுதான் வினைக்கு வரையறை. அதனாலதான் அவையதானேயா இருவினைன்னு சொன்னார். அவையதானேயா இறைவன் இருப்பதை மறந்து இந்த உயிர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள், பேசுகின்ற பேச்சுக்கள், இவர்கள் இந்த உயிர்கள் காயத்தை கொண்டு செய்கின்ற செயல்கள் யாவும் வினைகளாகும், மறுபிறவிக்கு வித்தாகும். வினைகள்னு சொல்லிட்டாலே பிறவியை கொடுக்கக்கூடியவன் அதுக்கு அர்த்தம். அது சாதாரண வார்த்தை இல்லை வினைகள்ங்கிறது. எந்த பகைவர்கள்ட்ட இருந்தனால நாம வந்து தப்பிக்கலாமா? இவன் நம்ம பகைவன், இவன் என்னென்ன மாதிரி நம்மளை தாக்குவான் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி அவன்கிட்ட இருந்து எப்படி எப்படி தப்பிக்கலாம் நினைச்சு தப்பிச்சிடலாமா? ஆனா அந்த வினையாகிய பகைவன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு வள்ளுவர் பிறந்தகே சொல்லிட்டார். நாம அப்புறம் என்ன சொல்வது? இணைப்பகை உற்றாரும் உயிவர், வினைப்பகை வியாது பின் சென்று அடுங்கினார். நம்ம சித்தாந்த நோக்கம் நம்ம தீவினை தான் நினைப்போம். சித்தாந்த நோக்கம் நல்வினை தீவினை ரெண்டுமே தான். இங்க வந்து பாடம் கேட்கணும்னு இருக்குது. வேற ஒரு நல்வினை பலன் என்ன செய்யும் தெரியுமா? வேற எங்கேயாவது ஒரு ஆல் இண்டியா டூர் அல்லது ஒரு இன்டர்நேஷனல் டூர் அது வந்து இந்த சமயத்தில் கூட்டி வச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒண்ணு நமக்கு ஒன்னும் துன்பம் தரத்தக்க வருத்தமான ஒரு இது இல்ல. பல நாடுகளும் போய் பார்க்கலாம், வைக்கலாம் இல்லையா, பல பல உலகியல் அறிவு நிறைய பெருக்கலாம், எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு அதுலயும். அது ஒண்ணு நமக்கு துன்பத்தை தரக்கூடியதில்ல. ஆனால் இதை இழந்து அதை பெறணும்னா, அப்ப எந்த பிறவிலும் நாம செய்த ஒரு நல்வினை வந்து இந்த சிவசிந்தனையாகிய பேட்டிற்கு இடையூறா வருது பாருங்க. தீவினை வந்து வேற ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்து இங்க வரவிடாம பண்ணலாம். நல்வினை வேற ஏதாவது ஒரு இன்பத்தை கொடுத்து அந்த மயக்கத்துல நம்மளை ஆழ்த்தி என்னையா இதோட பதினஞ்சு நாள் அங்க போய் என்னையா தெரிஞ்சுக்க போறோம், எல்லா நாடுகளும் போய் பார்க்க போறோம், எத்தனையோ ஆட்களை பார்க்க போறோம், எவ்வளவோ செய்திகள் அகில உள்ள அளவில் தெரிஞ்சிருக்க போறோம், அங்க போய் நாலு போசத்தை வச்சிருப்பாங்க அப்படின்னு நாமே நம்மளை வந்து ரொம்ப சமாதானப்படுத்திட்டு அங்க போயிருவோம். அப்போ இந்த சிவசிந்தனைக்கு இடையூறாக அந்த நல்வினை வந்து அமையுது. அறம்பாவம் என்னும் இரண்டு அச்சம் அப்படின்னு ஒரு இடத்துல திருவாசகத்துல மணிவாச பெருமான் சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன். கரங்கோலை போல்வதோர் காயப்பிறப்பு இறப்பெண்ணும் அப்படின்னு வரும் இல்லையா, ரெண்டுமே கயிறு. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றார் கட்டி, பாவத்தை மட்டும் கயிறுன்னு சொல்லல. போட்டு கட்டுறது வந்து நமக்கு இன்பம் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. ஆனா பொன் விலங்கால் கட்டப்படும் போது அது ஒரு இன்பம் நாம நினைச்சுக்கிறோம் அவ்வளவுதான். ஆகையினாலே நல்வினை தீவினை ரெண்டு வினையுமே சரிதான், வியாது பின் சென்று ஆடும் என்று நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே இறைவன் அருளால் நாம் எண்ணுகின்றோம், பேசுகின்றோம், செய்கின்றோம் என்ற உணர்ச்சியின்றி செய்வன எல்லாம் வினைகள் தான். அப்போ அதனாலதான் அடியார்கள் தொடர்புடைய மதிப்பே அங்கதான். அடியார்கள் தனித்தனியா இருக்கும் போது அவர்கள் வந்து சிவசிந்தனை செய்யாமல் நிறைய நேரம் இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கண்டிப்பா அங்க சிவசிந்தனை தான் வரும். பேச்சுக்கு பேச்சு சிவசிவா சிவசிவா என்று பேசிதான் எல்லாத்தையும் பேசுவார்கள். அப்படி அடியார்கள் ஒன்றாக இருக்கின்ற சமயங்களில் எல்லாம் வினைகள் கெடுகின்றன. இங்க இருக்கின்ற சமயங்கள்ல பெரும்பாலும் நம்முடைய வினைகள் கெடுகின்றன. வினைகளை நாம் மேற்கொண்டு பெருக்காமல் இருக்கின்றோம் என்பதில் வந்து நம்ம உறுதியா சொல்லலாம். ஆகவே வினைங்கிறதுக்கு நம்ம வரையறை புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து முதல்வன் நமக்கு அறிவிப்பதால் அறிந்து வருகின்றோம் என்ற உணர்ச்சி இன்றி, அந்த நன்றி உணர்ச்சி இன்றி நாம் நினைக்கின்றோம், நாம் செய்கின்றோம் என்று சொல்லி நல்லதை செய்தாலும் சரி தீயதை செய்தாலும் சரி இது வினைதான். புகழ் கருதி ஆடம்பரம் கருதி புண்ணியங்களை செய்தால்தான் வினையும் இல்லை. நீங்க வலதுகை கொடுப்பது இடதுகைக்கே தெரியாம ஆரவாரமின்றி அடக்கமாக சான்றாண்மையோடு இருந்து நீங்கள் பல அறங்களை செய்தாலும் திருவருளால் தான் இந்த பெயர் எனக்கு கிடைத்துள்ளது, என்னை கருவியாக கொண்டு திருவருள் தான் இந்த அறங்களை செய்கின்றது என்று கருதாமல் செய்துவிட்டால் அதுவும் வினைதான். சிறந்த நல்வினையாக வேணா இருக்கலாம், அதுக்கு சிறந்த பிறப்பு வேணா கிடைக்கலாம். முடிய வீடு வேற்று நெறிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை நாம நல்லா உணர்ந்துக்கணும். சிவபெருமான் திருவருளை சிந்தித்து சிந்தித்து எல்லாத்தையும் செய்தால்தான் அது வீடு வேருக்கு வழியாகும். அவை சிவபுண்ணியங்கள்னு சொல்லப்படும். அதுக்காக ஒண்ணு செய்யாம இருக்கணும், வினையே செய்யக்கூடாது அப்படின்னா, இப்ப ஒண்ணு செய்யாம சும்மா இருக்கணுமா அப்படின்னா, செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் அதுவும் ஒரு வினை, அது தீவினையாயிரும். செய்யாமை அறத்தை செய்ய வேண்டிய அறங்களை தவிர்த்தல். அப்ப செய்யத்தான் செய்யணும், ஆனா தன்முனைப்போடு செய்தால் அது வினையாகும். தன்முனைப்பு இன்றி திருவருளை முன்னிறுத்தி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகவே கடமைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. கடமைகளை தவிர்ப்பதும் ஒரு வினையாயிருமே இல்லையா. ஆகவே அதை திருவருளை சிந்தித்து செய்யணும். வினைகளை எல்லாத்தையும் தவிர்ப்பதற்காக நமக்கு சூக்கும சரீரம் தூள சரீரம் இத்தனை கருவிகள் எல்லாம் வினைகளை தவிர்த்து சும்மா இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார். இதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கொடுத்து இதை கொடுத்தால் மட்டும் நான் அறிஞ்சிட முடியாது. அஞ்சாம் சுத்தத்தில் ஐயா அதை அருமையா சொல்ல சொல்ல இருக்கின்றார்கள். உயிரும் கருவிகளும் சேர்ந்துட்டா உடனே அறிஞ்சிடாது, அங்கேயும் உள் நின்று இறைவன் உணர்த்தணும், அப்பந்தான் அது வந்து அறியும். ஆகவே இந்த தத்துவங்களை எல்லாம் கொடுத்து இவற்றின் வாயிலாக இறைவன் எனக்கு உணர்த்தி வருகின்றான் என்ற உணர்ச்சியோடு நாம் நினைத்தோம் என்றால், அதான் ஏதேது சொன்னாலும் ஏதேது செய்தாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் எல்லாம் மாதேவனுடைய கருணையினால் தான் நிகழ்கின்றன என்று சொல்லி அந்த கருத்து விளங்க சிவபோகசாரத்திலே சொல்வார்கள். ஆக அப்படி அந்த எண்ணம் இல்லாமல் எண்ணுகின்ற எண்ணம், பேசுகின்ற பேச்சு, செய்கின்ற செயல்கள் இவையாவும் வினைகள். வினைகள்னா என்ன நம்ம புரிஞ்சுப்போம், அப்புறம் தான் வினை பலனை பத்தி நம்ம வர முடியும். இந்த வினை பலனைத்தான் விதி என்று சொல்கின்றோம். இன்ன உயிர் இன்ன காலத்தில் இன்ன வினைக்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கக்கூடிய மெத்தட்ஸ் பல விதமா இருக்கலாம். இன்னொரு ஆன்மா மூலமா அந்த வினை பலனை அனுபவிக்கலாம், அல்லது பூதங்கள் மூலமா அனுபவிக்கலாம், தெய்வத்தால் அனுபவிக்கலாம். அந்த தெய்வீகம் பௌதிக ஆன்மீகம் ஏதாவது ஏதாவது ஒரு வழிமுறையா இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் இந்த ஆன்மா அது செய்த இந்த வினைகளுள் இந்த குறிப்பிட்ட வினைக்கான பலனை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுது பாத்தீங்களா. அந்த கட்டாயத்தை ஏற்படுத்துகின்ற தத்துவம் தான் நியதி தத்துவம். நியதின்னு ஒரு தத்துவம் இருக்கு, அது அந்த கட்டாயத்தை ஏற்படுத்தும். அதுக்காக வேண்டியது தத்துவமே இருக்கின்றது. அப்புறம் நம்ம பாட்டில் விதியும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போனா நியதிங்கிற தத்துவம் எதுக்கு வைத்திருக்கின்ற? அதுக்குதான் காலம், அந்த காலம் கூடி வர வேண்டும். இப்ப நாமெல்லாம் வந்து எவ்வளவோ காலம் நம்ம மனதில் விருப்பம் இருக்கலாம், இந்த சிவஞான போதம், இந்த உண்மை விளக்கம், இதையெல்லாம் அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம அப்படியே தங்குதலை இல்லாம கேட்டுட்டு இருந்தா அது நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த சிவசிந்தனை எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு நாம எந்த காலத்திலேயாவது நினைச்சிருக்கலாம். ஆனா இவ்வளவு காலமும் அந்த பேர் நமக்கு கிட்டியதா இல்லை. இந்த காலத்துல அதுவும் இந்த 10ஆம் தேதியில இருந்து இந்த 24ஆம் தேதி வரைக்கும் இந்த தேதிகள்ல சிந்திக்கணும்னு கிட்டியிருக்கின்றது சொன்னால், அப்ப இந்த வினைப்பலனை அனுபவிப்பதற்கு ஏற்ற காலம் இதுதான். எவ்வளவோ காலம் நம்ம நினைத்திருந்தாலும் இப்படி ஒரு காலம் கூடி வரும்பொழுதுதான் அந்த பலன் நமக்கு கிட்டுகின்றது. எனவே வினைப்பலன் எப்ப வரும்னா காலம் கூட்டி விற்கும் பொழுது வரும். அப்போ இந்த வினைப்பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று நியதி தத்துவம் நிச்சயித்து நிறுத்துகின்றது. ஆமா, நாங்க சிவஞான போதம் கேட்போம் அப்படின்னு ஆர்வமா வந்தோம், உண்மை விளக்கம் கேட்போம் ஆர்வமா வந்தோம், திருவருட்பயன் கேட்போம் வந்தோம், திருமுறை எல்லாம் கேட்போம் வந்தோம். ஆனா இப்படி ஒரு வகுப்பு இப்படி ஒருத்தர் வந்து இப்படி எல்லாம் பேசுவாரு எதிர்பார்க்கல, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இதை நீங்க கேட்டுதான் ஆகணும்னு நியதி தத்துவம் வந்து இப்ப உங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றது. நியதி தத்துவம் அந்த பலனை அனுபவிக்க விடாமல் அது வந்து தப்பிக்க விடாது, பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அதை வந்து நிறுத்திவிடும். அதான் நியதியுடைய வேலை. ஆக இப்படி நாம சொல்றோம், வினைப்பலன் வந்து முந்தைய விரைவில் நாம் ஈட்டியுள்ள வினைகள் நம்முடைய புத்தி தத்துவம் எங்கேயும் பெயரல, உடலுக்காக தான், உடல் இன்பத்திற்காக தான் வினைகளை ஈட்டுறோம். உடல் அழிந்த பிறகும் வினைகள் நிற்கின்றன, பழம் பழுத்த பிறகும் மரம் நிற்கின்றதுன்னு ஓமையில நச்சினார்க்கடி அந்த நயத்தை எடுத்து காட்டுறார். அந்த மாதிரி உடல் அழிந்த பிறகும் மறுபிறவியிலும் கூட அந்த வினைகள் சூக்ம தேகத்திலே இருக்கின்ற அந்த வினைகள் வந்து இப்போ அத்தனை வினைகளுக்கும் நம்ம பலன் அனுபவிச்சிட முடியாது. ஏன்னா நிறைய வினைகள் ஈட்டியிருக்கின்றார்கள் ஆன்மா வந்து. ஏன்னா சிவபெருமானை மறந்து வாழ்கின்ற காலம் தான் அதிகம். அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஈட்டியுள்ள வினைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல என்பதை நாம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். சிவசிந்தனை இருக்கின்ற காலம் இல்லாத காலத்தோடு ஒப்பிடும் பொழுது மிக குறைவுதான் இல்லையா. ஆகையினாலே அத்தனை வினைகளுக்கும் ஒரு பிறவியில் பலனை அனுபவிக்க முடியாது. எடுத்துள்ள இந்த பிறவிக்கு இன்னென்ன வினைகளுக்கு பலன் அனுபவிக்கணும் இருக்கும் இல்லையா, அந்தந்த வினைகள் மட்டும் பலன்களாக வெளிப்படும். அதுவும் உரிய காலத்தில் தான். இப்படி வேட்டி கட்டணும், இந்த மாதிரி சட்டம் போடணும் அப்படின்னு ஒரு வினைப்பலன் இருந்ததுன்னா அதற்கு ஏற்ற நாட்டில் பிறந்தால்தான் அந்த பலனை அனுபவிக்க முடியும். வேற எந்த நாட்டிலாவது போய் பிறந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அந்த நாட்டு சூழலுக்கு ஏற்ற உடைய தான் அணிய வேண்டியது வரும். சரி, இந்த நாட்டில் பிறந்தாச்சு உடனே வேட்டி சட்டை கொடுத்துட்டாங்களா? பிறந்த உடனே இல்ல, அதற்கு ஒரு வயது வரணும். ஆகவே இந்த வேட்டி சட்டை அணிய வேண்டும் என்ற பலனை அனுபவிப்பதற்கு அது ஒரு வயது, அந்த ஒரு காலம் வந்தால்தான் அது கூடுகின்றது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு வினைப்பலனும் இங்க வந்து இந்த பாடத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் கூட்டி வைக்கின்றது. அப்போ அதை நாம வந்து ஆகையினாலே செய்த வினைகள் எடுத்துள்ள பிறவிக்கு இன்னென்ன வினைகளை அனுபவிக்கணும் இருக்கும். அதுதான் ஊழ், அதுதான் பிராரத்தம், எடுத்துள்ள பிறவிக்கு அனுபவிக்க வேண்டிய வினைகள். அதுபோக ஏராளமா வினைகள் எஞ்சி இருக்கின்றன, டெபாசிட் இருக்கிற மாதிரி இருக்கின்றன, அவற்றை சஞ்சிதம் என்று சொல்வார்கள். எடுத்துள்ள பிறவியில் அனுபவமாக வருகின்ற வினைகளை பிராரத்தம், ஊழ், விதி என்று சொல்கின்றார்கள். அப்போ வந்து நீங்க சொல்ற இந்த செயல்முறையெல்லாம் பார்க்கும்போது, இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம புத்தி தத்துவத்தில இருந்து இன்பங்களும் துன்பங்களும் வெளிப்படுகின்றன. செய்த அதுக்கு காரணமான வினைகளை ஏற்கனவே நாம செஞ்சிட்டோம். அப்ப இந்த பிறவியில நாம என்ன முயற்சி பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு தொடர்ந்து எழுகின்றது அல்லவா. அப்ப சைவ சித்தாந்தத்துல தான், சைவ சித்தாந்தம் மட்டும்தான் தெளிவாக சொல்லிவிட்டார். இதை நீங்கள் வந்து மிகச்சரியாக நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் தான் இந்த இடத்துல முயற்சியின் பங்கு என்ன இந்த இடத்துல சொல்றாங்க. செய்துள்ள வினைகள் புத்தி தத்துவத்தில் கிடக்கின்றன, அவை அந்தந்த காலம் வரும்பொழுது பலன்களாக வெளிப்படுகின்றன என்பது சித்தாந்த கருத்து. இதை கேட்ட உடனே ஒடுங்கி இருக்கின்ற வினைகள் அதன் பலனை தந்தே தீரும் அல்லவா. அப்ப நம்ம முயற்சி பண்ணாட்டாலும் அவை தரத்தானே செய்யும். இப்ப முயற்சி என்பது தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கல்லவா வழிவகுக்கிறது அப்படின்னு நாம நினைக்கிறோம். இந்த இடத்துலதான் முதல் காரணமாகிய மண்ணிலே பானை, சட்டி, குடம் எல்லாம் ஏற்கனவே நுணுக்கமாக இருக்கின்றது. இல்லாதத இல்லாட்டா குயவன் எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் அதுல இருந்து கொண்டு வர முடியாது. தண்ணீர்ல இருந்து கொண்டு வர முடியுமா? பானை சட்டி செய்யல பெரிய ஆளியா அப்படின்னா தண்ணீர்ல இருந்து கொண்டு வர கொண்டு வர முடியுமா? முடியாது. ஏன்னா தண்ணீரில் அந்த பானை சட்டி குடங்கள் சூக்மமாக இல்லை, மண்ணில தான் சூக்மமாக இருக்கின்றன. ஆகவே அதுல இருந்து கொண்டு வர. நெல் விதையில இருந்து ஏன் நெல் பயிர் தான் விளையுது, ஏன் கோதுமை விளையில, கமுகு விளையில, அதுல நெல் பயிர் தான் அதுல சூக்கமா இருக்கு. ஆழ விதையில ஆழமரம் தான் சூக்கமா இருக்கிறது இல்லையா. அது மாதிரி முதல் காரணத்தில் காரியப்பொருள்கள் சூக்கமா இருக்கும், அது தூளமாக வெளிப்படுவதற்கு ஒரு வேலை நடக்கணும்ல. குயவன் வந்து தண்டு சக்கரத்தெல்லாம் வச்சு ஒரு வேலை செஞ்சாதானே அந்த மண்ணில இருந்து பானை சட்டி வெளிப்படும். அது மாதிரி புத்தி தத்துவத்தில் இருக்கிற வினைகள்லாம் இன்பங்கள் துன்பங்கள்னு பலனாக மாறணும்னா அங்க ஒரு வேலை நடக்கணும்ல. அந்த வேலை தான் நாம் செய்யக்கூடிய முயற்சி. அந்த வேலையாகிய முயற்சி இல்லாமல் அவை வெளிப்படாது. ஆகவே பலன்கள் வெளிப்பட்டே தீரும் அப்படின்னா, நம் முயற்சி இல்லாமலும் வெளிப்பட்டு தீரும், அதுக்கு பொருள் இல்ல. நம் முயற்சியோடு வெளிப்பட்டு தீரும். இவன் நினைக்கிறான் நான் முயற்சி பண்ணினாதானயா அப்படின்னு நினைக்கிறான். ஒரு பலன் வெளிப்படுவதற்கு ஒரு முயற்சியை நாம செய்யணும்னா அந்த முயற்சியை நாம் செய்தே தீர வேண்டும். அந்த செய்ய மாட்டோங்கிற சுதந்திரம் நமக்கு கிடையாது, தன்னால செய்ய ஆரம்பிச்சிருவோம். செஞ்சு முடிச்சு கூட சொல்ல சொல்லலாம் நான் என்ன இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன் அப்படிங்களாம். ஆனா பண்ணிடுவோம், ஏன்னா அந்த காரியத்தை பண்ணி அதனால விளையிற பலனை அனுபவிக்கணும்னு ஊழல் இருக்கு. அப்போ அதுக்குரிய காரியத்தை நம்ம திட்டமிடாட்டாலும் பண்ணிடுவோம். சில சமயம் திட்டமிட்டு பண்ணுவோம், சில சமயம் திட்டமிடாட்டாலும் பண்ணுவோம். ஏன்னா நாம் செலுத்தப்படுபவர்கள். ஒரு காரியத்தை நினைச்சு பண்ணுவோம், அதுக்கு இன்ன பலன் வரணும்னு நினைச்சு பண்ணுவோம். ஆனா அது வராம வேற ஒரு பலன் வந்து நிற்கும், அல்லது நாம நினைச்சு பண்ணின பலனே சரியா வந்து நிற்கும். அப்படி ஒரு 100 காரியங்களுக்கு நாம நினைச்சு பண்ணின பலனே வந்துட்டுன்னா எல்லாம் நாம் போடுற திட்டம் தாயான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அதான் பிரச்சனை. பிரச்சனைக்கு காரணம் அதுதான். அவனை பாரியா, அவன் எவ்வளவு வெற்றிகரமா வந்துட்டு இருக்கான், அவன் தன்னம்பிக்கை வந்துட்டு இருக்கான் பாரியா அப்படிங்கிறோம். என்ன அப்படின்னா அவனுடைய ஊழுக்கு ஏற்றபடி அவனுடைய நினைப்பு இருந்திருக்கின்றது. அது நல்வினை பயன், அது ரூட் கரெக்டா இருக்கும். வினையினுடைய வகைகள் வேறு, வெவ்வேறு விதமான வினைகள் இருக்கின்றன. எனவே அதற்குரிய பலன்களும் வெவ்வேறு மாதிரியான இருக்கின்றன. அதுக்காக ஒரு வினை பலன் மாதிரியோ இன்னொரு வினை பலன் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பலன்களை வந்து இடையறாத முயற்சியின் மூலம் பலன்களை அடையலாம். இன்னும் சிலர் வந்து அதுல 1/100 முயற்சி செஞ்சுட்டே அதே பலனை அடைஞ்சிடலாம் இல்லையா. ஏன்னா அவனுக்கு அந்த பலனை அணுகக்கூடிய காலம் நெருங்கி விட்டது, இவனுக்கு அந்த காலம் நெருங்கல. அதனால இவன் அந்த காலத்தை அடையும் வரை முயற்சிகளை செய்ய வேண்டியுள்ளது. இவனுக்கு இன்னொருத்தனுக்கு அந்த பலனை அணுகக்கூடிய காலம் நெருங்கி விட்டது, அவன் முன்வினையினுடைய வன்மை மென்மைகளை பொறுத்திருக்கிறது. இந்த பிறவியில் அவன் செய்யற முயற்சி அதிகமா செஞ்சா இவன் குறைய செஞ்சா இதைத்தான் பாக்குறோம். முன்வினையில் ஈட்டி உள்ள வினைகளுடைய வேறுபாடுகள் நமக்கு புலனாவதில்லை. அதுதான் காரணம், முக்கியமான காரணம். அப்போ செய்த நல்வினைகள் புத்தி தத்துவத்தில் ஒடுங்கி இருக்கின்றன. அப்ப நல்வினைகள் எல்லாம் ஒடுங்கி இருக்கும் போது அதுக்கு புண்ணியம்னு பேரு. புத்தி தத்துவத்தில் ஒடுங்கி இருக்கும் போதுதான் புண்ணியம் பாவம்ங்கிற பேரு. செய்யும் போது நல்வினை தீவினைன்னு பேரு. அத இதம் அகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதம்னா நல்வினை, அகிதம்னா தீவினை. செய்த பிறகு அந்த வினை அவ்வளவுதான் போச்சு, யாருக்கும் தெரியாம கச்சிதமா முடிச்சாச்சு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அது இல்ல, ஏன்னா ஒன்றாய் வேற உடனா இருந்து செலுத்துறான். அதை பத்தி 1 மணி நேரம் பேசுறேன், அப்புறம் ஏதாவது செய்யக்கூடாது செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாம கச்சிதமா செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்க. ஒன்றாய் வேற உடனே இருந்து செலுத்துறான் தெரியாம இருக்குமா? அவன் நம்ம புத்தி தத்துவத்திலேயே ஒண்ணு இல்லப்பா இங்கே இருக்கட்டும், சமயம் வரட்டும், வெளிப்படுத்தும்னு வச்சிருத. என்ன அது? புத்தி தத்துவத்தில ஒடுங்கி இருக்கின்றது. செய்யும் போது நல்வினை, புத்தி தத்துவத்தில் ஆற்றலாக கிடக்கும் போது புண்ணியம். அது மாதிரி தீவினை செஞ்சோம்னா செய்யும் போது தீவினை, புத்தி தத்துவத்தில் ஒடுங்கி இருக்கும் போது பாவம். ஆக நல்வினை தீவினை என்பவை ஆகாமியம் செய்யப்படுவன. புத்தியில ஒடுங்கு கிடக்கும் போது புண்ணியம், பாவம் ஒடுங்கி இருக்கும் போது சஞ்சிதம். அதனாலதான் நல்வினைகள் நிறைய செய்யற பார்த்து புண்ணியத்தை சம்பாதிக்கிறான் ஐயா அப்படிங்கிறோம். வேற என்னென்ன மாதிரி நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா புண்ணியத்தை சம்பாதிக்கங்க ஐயா அப்படிங்கிறோம். ஏன்னா அது பூரா வீணாகாது. அப்போதைக்கு அந்த செயல்களுக்கு அவருக்கு எந்த பலனும் வராட்டாலும் கூட ஒரு காலத்தில் கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா அது புண்ணியம் என்ற பெயரில் புத்தி தத்துவத்தில் ஒடுங்கி இருக்கின்றது. யாரும் அதை கொள்ளடிச்சிட்டு போக முடியாது, புத்தி தத்துவத்தில் இருக்கின்றது. ஆகவே அவர் புண்ணியத்தை சம்பாதிக்கிறாருங்கிறோம். அது மாதிரி தன்னுடைய பணபலத்தாலோ படைபலத்தாலோ அதிகார பலத்தாலோ இம்மையில் எந்த தண்டனையும் பெறாமல் ஒருவர் நிறைய தீவினைகளை செய்கிறாருன்னா அவர் என்ன சொல்றோம், நிறைய பாவங்களை சம்பாதிக்கிறாரியா. ஏன்னா இப்போ அவர் காலம் அவருக்கு உகந்த காலமா இருக்கலாம், கேட்பார் இல்லாம அவர் எவ்வளவோ செய்யலாம் இல்லையா. ஆனா அவையெல்லாம் எங்கேயும் பெயரல, புத்தி தத்துவத்துலதான் ஒடுங்கி கிடக்கின்றன பாவம்ங்கிற பெயர்ல. அது அதுக்கு உரிய காலத்தில் அது துன்பமாக வெளிப்படும், புண்ணியம்னா இன்பமாக வெளிப்படும். வெளிப்படும் பொழுது உயிரின் முயற்சியால் தான் வெளிப்படும். எனவே முயற்சி என்பது சித்தாந்த நோக்கில் முயற்சி என்பது என்ன, சித்தாந்த நோக்கில் என்ன, நம்முடைய வினைப்பலனை அடைவதற்காக நாம் செய்கின்ற செயல்தான் முயற்சி. முயற்சியின் மூலம் எது நமக்கு அனுபவிக்க வேண்டிய பலனோ அதைத்தான் அடைகின்றோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா ஆமா ஐயா அவர்கள் என்ன நோக்கில் கேட்கின்றார்? முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கார். முயற்சி இல்லாம இருந்தா ஒரு துன்பம் வந்துடும், முயற்சி இருந்தாதான் திருவினை ஆக்கும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறோம். அதாவது நல்ல முயற்சி அப்படிங்கிறது தான். எந்த நான் முயற்சின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு சிரத்தையோடு ஒரு காரியத்தை இடைவிடாம செய்வது என்ற என்பது மட்டும் தான் முயற்சின்னு இல்லை. நம்ம நடப்பது, பேசுவது, போவது, வருவது எல்லாமே ஒரு முயற்சியோடு கூடிய செயல் தானே. ஆகவே அந்தந்த முயற்சி அததுக்குரிய பலனை வெளிப்படுத்தும். ஒரு இடத்துல அவன் சிரத்தையா முயற்சி பண்ணல, ஆனாலும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவான். அவன் போய் பரிசை எழுதிட்டு வர்றதும் ஒரு செயல்கிற நோக்கில பார்த்த ஒரு முயற்சி தான். நம்ம முயற்சி இந்த அளவுல தான் இருக்கு. ஏதோ பேனா பேப்பர் எல்லாம் கொண்டு போனா பரிசை எழுதினா வந்தான். இந்த முயற்சி அவனுக்கு வந்து அங்க பலனை அனுபவிக்க போதுமானதாக இல்லை. ஆகவே அவன் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டான். அவன் தேர்வில் தோல்வி அடைய வேண்டும் என்பது ஏற்கனவே அவன் முன்வினை காரணமாக நிகழ வேண்டியது இல்லையா. தோல்வி அடையணும், இன்னொரு ஆண்டு அவன் இதைத்தான் படிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே உள்ள முன்வினை பலன், அதற்கு ஏற்றபடிதான் அவனுக்கு முயற்சி நிகழும். அப்போ அவங்களுக்கு எல்லாம் நம்ம அறிவுரை கூறுதல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு நாம நினைக்கலாம். அப்படி இல்ல, அவர்களுக்கு ஊர்வினை பலன் என்ன என்பது அவர்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது இல்லையா. அவன் பரீட்சையில தோத்துட்டு சொல்லலாம், எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் சொல்லலாம். ஆனா எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் தெளிவுடையவன் அவன் அல்ல. அவன் நாம பரீட்சையில தோத்து போயிட்டேன் என்ன யாரும் போட்டு திட்டி என்ன போட்டு நோக வச்சாதீங்க பேசாம போங்க அப்படிங்கறதுக்கு ஒரு சாக்கா சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை வரட்டு பேசி. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்ங்கிற தெளிவு உள்ளவனுக்கு ஒரு தேர்வுல பாஸ் பண்றது பெரிய காரியம் இல்ல. ஏன்னா இது அதை விட பெரிய சப்ஜெக்ட். இது இந்த சப்ஜெக்டே தெரிஞ்சவன் எந்த சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் ஆக வேண்டியது இல்லை. அவன் என்ன பண்றான், அவன் வந்து அவனுக்கு அவனுடைய ஊழல் என்னன்னு தெரியாது, எந்த உயிருக்கும் தெரியாது. தான் அடுத்த நிமிடம் அனுபவிக்க இருக்கின்ற ஊழல் என்ன என்பது நமக்கு தெரியாது, அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை தான் தெரிஞ்ச மாதிரி பேசுறான், நான் ஃபெயில் ஆகணும் அதை தலைவிதி அதை போட்டு நீங்க நொந்து என்னதுக்கு அப்படின்னா. தன்னை யாரும் அறிவுரை சொல்லி இடித்துரைத்து என்ன யாரும் வந்து திட்டி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுடைய சோம்பல் அவனை அப்படி பேச வைக்கின்றது, அவ்வளவுதான். சொல்ற முறையில சொல்லிடுறேன். ஆகவே முயற்சி என்பது நம்முடைய புத்தி தத்துவத்தில் இருக்கின்ற வினைகள் இன்பங்களாகவும் துன்பங்களாகவும் பரிணமிப்பதற்கு நாம் செய்கின்ற வேலை. ஆக முயற்சியின் மூலம் வினைப்பலனைத்தான் நாம் எட்ட முடியும். அப்போ விதியை மதியால் வெல்லலாம், வெல்லலாமா முடியாதா என்று சொல்கின்றார்களே, அதற்கு சித்தாந்தம் தருகின்ற பதில் என்ன என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், விதியை மதியால் வெல்லலாமா வெல்ல முடியாதா என்றால் வெல்ல முடியாது என்பதுதான். இதை சுத்தி வளர்ச்சி பேசுறது சித்தாந்தது எந்த இதுவும் இல்லை. வெல்ல முடியாது, விதியை மதியால் வெல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்திருக்கிறது எதுக்கு, இந்த உலகத்துல வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா விதியை அனுபவிக்கத்தான் வந்திருக்கும். இதை வெல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவனுக்கு இந்த உலகத்துல எந்த வேலையும் இல்லை. மதியால் வெல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவனுக்கு விதியை வெல்ல முடியாது, நான் சொல்லல, விதியை நம்முடைய மதியால் வெல்ல முடியாது. விதியவே வெல்லக்கூடிய மதி வந்து கீழான விதிகளுக்கு ஏதுவாகிய வினைகளை எல்லாம் செஞ்சிருக்குமா, அந்த மாதிரி வினைகளை மேலும் மேலும் தான் செஞ்சுட்டு இருக்கு இல்லையா. அதாவது உலகத்துல சில மேலதிகாரிகளை ஏமாத்தி கொஞ்சம் பழக்கம் ஆயிட்டது அப்படின்னா நான் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறேன். அவரை ஏமாத்தனம்ல, அந்த சூப்பரண்ட ஏமாத்தனம்ல, அவரை ஹெட்மாஸ்டர் ஏமாத்தினேன், அனை சிவோ வந்தாரு எதையோ காட்டி அவரை ஏமாத்திட்டேன். அந்த மாதிரி இறைவனையும் இறைவன் கொடுக்கற விதியும் நான் மதியாள வென்றுவேன் நினைச்சிட்டேன். இறைவன் வந்து இந்த இவர் ஹெட்மாஸ்டர் மாதிரியோ சிவோ மாதிரியோ இல்ல, அவர் முற்றறிவும் பேராற்றலும் உடையவர். விதினா வரையறையோடு புரிந்து கொண்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம மதி இருக்கின்றதே ஒருவன் நமக்கு உணர்த்துகின்றான், அதனாலதான் இந்த மதி உணருது அப்படிங்கறத கூட உணரும் ஆற்றலும் அன்பும் இல்லாத மதி. விதியை விதிக்கின்றானே அவன் நாம வந்து இந்த விதிப்பலனை அனுபவித்து நாம பக்குவப்படணும் கடை தேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு விதிக்கின்றான். எவராலும் தடுக்க முடியாத பேராற்றலை உள்ள பதியாக பரம பதியாக இருந்து கொண்டு அந்த விதியை விதிக்கின்றான். ஆகவே பேராற்றலும் முற்றறிவும் பெருங்கருணையும் உடையவன் விதிக்கின்ற விதியை சிற்றறிவும் சிறுதொழிலும் உடைய இந்த உயிரின் மதி எப்படி வெல்ல முடியும்? இந்த வாசகமே நம்ம காதல வந்து கேட்க கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். இது சித்தாந்திகளுக்கு ஏற்புடைய கருத்தே அல்ல. இது அவன் அருளால் வெல்லலாம் என்று சொல்வார்கள். அதுலேயும் கூட தெளிவா சொல்லியிருக்கின்றார். 12வது சூத்திரத்தில் நீங்க அதெல்லாம் 10வது சூத்திரத்தில் தெளிவா கேட்பீர்கள். அப்பமும் கூட உடலுக்கு வர வேண்டிய அனுபவங்கள் வந்தே தீரும் தான் சொல்றாங்க. முத்தி அடைந்து இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்கு கூட நினைப்பெல்லாம் வராது, வரவே வராது அப்படின்னு சொல்லல. உடல் அளவில் வரும், ஆனால் அந்த ஞானிகளுடைய ஞானிகளுக்கு உடலோடு தொடர்பு இருக்காது. சிவஞானிகள்னா யாரு? அவர்களுக்கு கண்ணை கொண்டு கண்டு அறிய வேண்டும்ங்கிற அவசியம் இல்ல, காதை கொண்டு கேட்டு அறிய வேண்டும் அவசியம் இல்ல. பொறிகளின் சார்பெல்லாம் அவர்கள் நீங்கி போயிட்டது. தத்துவ சுத்தின்னு சொல்லுவாங்க அந்த அனுபவத்தை. தத்துவ சுத்தி ஒருத்தர் அடைஞ்சிட்டானா தத்துவங்களின் துணை கொண்டு அறியணும் அப்படிங்கிற அவசியம் அவனுக்கு இல்ல. அப்போ நம்ம நினைப்போம் இதை கொண்டு அறியாட்டா அப்புறம் அறிவே நிகழாதுன்னு நினைப்போம். கண்ணு இல்லாட்டா அப்புறம் எதை பார்க்க முடியும், பார்த்து அறிய வேண்டியதான் அறிய முடியாது, காது இல்லாட்டா கேட்டு அறிய வேண்டியதான் அறிய முடியாதுன்னு நினைப்போம். எல்லாவற்றையும் அருளின் துணை கொண்டே அறிவார்கள். ஆனா அருளின் துணை கொண்டு அவர்களுக்கு சிவமே பேராக கிடைத்து விடுகின்றது. ஏனையவற்றை அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அருளின் துணை கொண்டு சிவத்தையே அறிந்து கொண்டிருப்பார்கள். அப்படி அறிபவர்களுக்கு கூட உடல் வந்து எப்போ நீங்கும், உள்ள இருக்கிற உயிர் முத்தியே அடைஞ்சாச்சு, உடல் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் இருக்கணுமோ அவ்வளவு காலம் இருந்துட்டு தான் நீங்கும். அந்த விதி கூட அங்க மாறல பாருங்க. அங்க கூட அந்த உடல் நீங்கக்கூடிய காலம் அவர்கள் முத்தி அடைஞ்சாச்சு. முத்தி அடைவதற்காகத்தானே இந்த பிறவி இந்த உடல் எல்லாம் சுவாமி கொடுத்தார். எந்த லட்சியத்துக்காக கொடுத்தாரோ அந்த லட்சியத்தையே அந்த உயிர் எழுதி விட்டது, முத்தியே அடைஞ்சாச்சு. ஆனால் அந்த உடலை உடனே நீக்கலையே சுவாமி, அது நீங்கணும்னு எந்த காலம் விதிச்சிருக்கோ அதுவரை நிக்குது. அவ்வளவு பெரிய ஞானிகள் விஷயத்துல கூட நிக்குது.
அவ்வப்போது உலக பிறவிகள் அவருக்கு நிறைய எடுத்து அனுபவம் இருக்கு இல்லையா, இந்த பிறவியில தான் முத்தி அடைஞ்சிருக்காங்க. அப்ப பழைய பயிற்சியின் காரணமாக அந்த உடல் சில வாதனைகளை உண்டு பண்ணும். ஒரு பழக்கத்தை விட்டவனுக்கு வந்து விட்டு பல ஆண்டுகள் ஆகி அந்த பழக்கம் உள்ள ஒரு சூழலிலே மாட்டிக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் மனதில் ஒரு இது தோன்றலாம், பழைய பயிற்சியின் காரணமாக சின்ன தாக்கம் தோன்றலாம். இல்ல நாம அந்த பழக்கத்தை விட்டுட்டோம், மீள அதை சாரக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் திடப்படுத்திக்கலாம். ஆனா அந்த தாக்கம் இருக்க வரைக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா மனசுல. அந்த மாதிரி அவர்களுக்கும் பழைய பிறவிகளில் உடலை சார்ந்திருந்த அந்த பயிற்சி முத்தர்களுக்கு கூட வரலாம், அது அவர்களுக்கு வருத்தத்தை தரும். அதனாலதான் இன்னும் அந்த உடலை நீக்காம வச்சிருக்காள அப்படின்னு சொல்லிட்டு, செடிசேயர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா அப்படின்னு சொல்லி திருவாசத்துல குலைத்தபத்திலே இரண்டாவது பாடலே கேட்பார் மணிவாச பெருமான். அதான் அவர்களுக்கு காரணம் அந்த பிராரத்த வாதனை, பிராரத்தை அனுபவிக்காட்டாலும் பழைய வாசனை காரணமாக. ஆகவே சீவன் முத்தர்கள் நிலையில் கூட வரவேண்டிய வினைப்படங்கள் உடலளவு வந்துவிடும் சொல்றாங்க. ஆனா அந்த உயிருக்கு வராது, ஏன்னா அந்த உயிர் சிவமா விளங்குது, உயிரை சார முடியாது. ஆனா உடலுக்கு வர்றது வந்துதான் ஆகுது, உடலும் எவ்வளவு காலம் நிக்கணுமோ அவ்வளவு காலம் நின்றுதான் ஆகுது. அப்ப நாமெல்லாம் வந்து விதி மதியால் வெல்லலாம்னு பேசினா அது எவ்வளவு பொருளற்ற ஒரு வார்த்தை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா. ஆகவே மதியானது முயற்சி செய்யக்கூடியது, உடலை செலுத்தி முயற்சி செய்யக்கூடியது. எது வினைப்பலனோ அதை எட்டுவதற்கான முயற்சி தான் செய்யும். என்ன உலகையில இருந்து பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் பாஷை மூலமா நம்ம கேட்போம். நாம இப்படி பெரியவர்கள் வகுத்த அந்த அந்த சொல்லாட்சியிலேயே பேசிட்டு இருக்கோம், உலகையில பேசுறோம் எப்படி எல்லாம் பேசுறான் அதெல்லாம் கேட்போம். அதை சொல்றான் இப்ப எடுத்துக்கொய்யா அந்த பையனை, ஒரு பையனை எடுத்துக்காட்டி சொல்றான், இவனுக்கு வந்து அது கலந்துரையாடல நம்ம பேசுவோம், ஏன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நான் அதை முடிச்சிடறேன். அதாவது ஒருவன் வந்து பாருங்க ஐயா, அவன் நல்லா முயற்சி செய்யறவன், ரொம்ப கஷ்டப்பட்டவன் இவன், இவனுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு இல்ல, பெற்றோர்கள் இல்லாத ஆதரவு இல்ல, ஆசிரியருடைய ஆதரவும் சரியா இல்ல, இதுக்கு மேல இவனுக்கு இத்தனை சோதனைகள், இத்தனை இடையூறுகள், என்ன இதெல்லாம் நினைச்சு நம்ம தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இவன் உட்கார்ந்து இருந்தான்னா இவன் வந்து ஒண்ணு இல்லாம போயிருப்பான். ஆனா அதெல்லாம் அவன் நினைக்காம இன்னைக்கு இடையராது உழைத்து இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டான், இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு பெரிய முதலாளி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப விதி விதி நீங்க சொல்ற கொள்கையெல்லாம் பேசிட்டு இருந்தா இவன் முன்னேறி இருக்க முடியுமா அப்படின்னு இவர்கள் என்ன அப்படின்னா, மறுபடியும் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் விதி என்பதை என்னன்னு புரிஞ்சு கொள்ளல. எனக்கு இப்ப பல இடையூறுகள் இருக்கின்றது, இந்த இடையூறுகளை பார்த்த உடனே சரி நாம முன்னேறவே முடியாது, இதான் நம்ம விதி அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு நாம யாரு? ஒருவனுக்கு பல சோதனைகள் வந்துவிட்டால் இவனால் முன்னேற முடியாதுதான் விதின்னு நீங்க அவசரப்பட்டு என்ன பண்றீங்க, அதான் விதின்னு உங்களுடைய அவசரத்தால் நீங்கள் பிழைபட முடிவு செய்கின்றீர்கள். எது விதி என்பதை நாம் அப்படி முடிவு செய்ய முடியாது. கடைசியில எது அனுபவத்துக்கு வருகின்றதோ அதுதான் விதி. ஒரு காரியத்தை ஒரு முயற்சியை செய்யும் வரை இதுதான் விதி என்பது நமக்கு தெரியாது. அந்த முயற்சி முற்று பெறும் காலம் வரும்பொழுது என்ன பலன் வருகின்றதோ அப்பந்தான் இதுதான் விதி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு முன்னால் இதுதான் விதி என்று நாம முடிவு செய்வது அது நாமே இந்த உலகத்தை நடத்துபவர்கள் என்ற ஒரு பிழையான எண்ணத்தோடு நாம் செய்வதாக அர்த்தம். அதான் துன்பத்துக்கு காரணம். ஆகவே முயற்சி பண்ணாதே என்று சைவ சித்தாந்தம் கூறியதா? கூறல. முயற்சி பண்ணு, அது வினைப்பலனை நோக்கி உன்னை சேர்க்கும். இப்ப இதுதான் விரக்தியே வந்து விளக்குகிறது, விரக்தியை விளக்கக்கூடிய ஒரு அமுதமான கருத்து இது. வினைப்பலனை நோக்கித்தான் முயற்சி செலுத்தும், முயற்சியானது வினைப்பலனாகிய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய செயல் அப்படிங்கிற தெளிவு இல்லாம ஒருத்த முயற்சி பண்றான்னு இங்க கடும் முயற்சி பண்ணி ஒருவேளை அந்த காலமானது, ஏன்னா எந்த காலத்துல என்ன பலனோ அதான நடக்கும், அந்த காலமானது அவன் உன்னை தீவினை ஒன்றை பயனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருந்துவிட்டபடினாலே ஒரு துன்பமானது அவனுக்கு பலனாக வந்துவிடும் என்று சொன்னால் இந்த முன்வினை, இந்த முயற்சி, இதை பற்றிய சித்தாந்த நோக்கான தெளிவு அவனுக்கு இல்லைன்னா அவன் என்ன நினைப்பான், நான் இவ்வளவு முயற்சி எனக்கு இதான் பலனா அப்படின்னு விரக்தி விட்டு ஏதாவது வேண்டாத முடிவு எடுத்துருவான். தனக்கு துன்பத்தையோ அல்லது பிறருக்கு துன்பத்தையோ தற்கொலை பண்ணி தனக்கு துன்பத்தை தந்துருவான், அல்லது தீவிரவாதாகி நாட்டுக்கே துன்பம் தருவான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சித்தாந்தம் சொல்கின்ற முன்வினை கோட்பாடு, சித்தாந்தம் சொல்கின்ற விதி கோட்பாடு, முயற்சி என்பது விதியை நோக்கி நாம் செல்கின்ற செயல், அது ஒருவன் செலுத்தி செல்கின்ற செயல். ஒரு தலைவன் இருந்து நமக்கு இதை இந்த வழியை நம்ம நடத்துகின்றான். அப்ப அவன் சித்தாந்த நோக்கம் என்ன நினைக்கணும், நான் இப்ப இவ்வளவு காலம் அருமையா முயற்சி செய்தனே, நல்ல நேர்மையான முறையில முயற்சி செய்தனே இல்லையா, எனக்கு இப்படி ஒரு பலன் வந்துட்டு அவன் எல்லாம் வந்து தீவினைகளை செஞ்சு சிறப்பு அடைஞ்சிட்டானே அப்படின்னு உலகில் நோக்கம் நினைப்பான். நேர்மைக்கு மதிப்பு இல்லைன்னு முடிவு வந்துருவான். நேர்மைக்கு மதிப்பு இல்லாம இருக்குமா? அப்புறம் அந்த உலகம் வந்து இது ஒரு முறையான உலகமா, இது உலகமே அசிங்கமானதுன்னு ஆயிரும். தீவினைகளுக்கு தான் மதிப்பு, நல்வினைகளுக்கு மதிப்பு இல்லைன்னா மனித இனம்னு ஒண்ணு இல்ல, எல்லாம் விலங்கினம் தானே ஆயிரும் இல்லையா. அப்ப அந்த தெளிவு எப்ப கிட்டும், அவன் தீயவை செய்து ஒரு பலன் அனுபவிச்சான்னா இந்த இம்மையில் செய்த தீமைகளுக்காக அந்த பலன் கிடைக்கல, அவனுடைய முன்னை நல்வினை ஒன்று இப்போது பலன் தருகின்றது. அதுவும் இம்மையில செய்த தீமைகளும் சேர்ந்திருக்கிறதுனால நமக்கு இந்த தீமைக்கு தான் இந்த பலன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த தீமைகளுக்கான பலன் அது கிடையாது. ஏன்னா அந்த சூத்திரத்துல மாற்றமே கிடையாது. தீமைக்கு பலன் துன்பம் தான், நன்மைக்கு பலன் இன்பம் தான், அந்த வாய்ப்பாட்டில் மாற்றமே கிடையாது. அதை வந்து மாத்தி போட முடியாது. அந்த பொறுத்துகை வந்து இப்படிதான் பொருந்தும், மாத்தி போட்டா தப்புதான். இப்ப தீமை செய்த ஒருவன் இன்பம் அனுபவிக்கின்றான் என்றால், இந்த இன்பத்திற்கு இம்மையில் இவன் செய்த இந்த தீமை காரணம் அல்ல, முன்வினையில் செய்த ஒரு நன்மை இப்போது வந்து அவனுக்கு பலன் கொடுக்கின்றது. அந்த பலனுக்கும் இவன் இப்ப செய்த தீமைக்கும் தத்துவ ரீதியாக சம்பந்தம் இல்ல, உலகியல் ரீதியா சம்பந்தம் இருக்கதா தெரியலாம். ஒருத்தன் பணத்தை அப்படி ஊழல் பண்ணி அடிச்சு அதனால இந்த அந்த பணத்தின் மூலமா இப்ப அவன் நன்மை அனுப்பிதான் தெரியலாம், அது உலகியல் தோற்றம். உண்மையான நோக்கம் என்னவென்றால் ஒரு சிறந்த பலனை அவன் அனுபவிக்க வேண்டும் என்று முன்வினை துணை செய்தது. ஆனால் அந்த பலனை அடைய இம்மையில் அவன் செய்த முயற்சி தவறானதாக இருக்கின்றது. இந்த தவறான முயற்சி இம்மையில் செய்த தீவினை ஆகி மறுமையில் அது அவனுக்கு துன்பத்தை கொடுக்கவே செய்யும். ஏன்னா இப்ப இவ்வளவு தீமை அவன் செஞ்சும் முன்னை நல்வினை தப்பாம அவனுக்கு இன்பத்தை கொடுத்திருக்க இல்லையா. இவ்வளவு தீவினைகள் இம்மையில இருந்தும் முன்னை நல்வினை தவறாம அவனுக்கு இன்பத்தை கொடுத்திருக்கிற, அதே மாதிரிதான் வருங்காலத்தில் அவன் எவ்வளவு பாதுகாப்பாக எவ்வளவு நல்வினைகள் செய்து எப்படி இருந்தாலும் முன்னை நல்வினை எப்படி அவனுக்கு பலன் வலுவாம கொடுத்ததோ அது மாதிரி இந்த முன்னை தீவினையும் அவனுக்கு பலனை வலுவாமல் ஊட்டிவிடும். எவ்வளவு பாதுகாப்பு எவ்வளவு செக்யூரிட்டி இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி நல்வினை செய்து துன்பத்தை அனுபவிப்போன என்ன தெளிவாக எப்படி நினைக்கணும், நான் இப்போது அனுபவிக்கின்ற துன்பம் இதுவரை நான் நேர்மையா செய்த முயற்சிக்கான பலன் கிடையாது. உலகியலில் எப்படி தோன்றலாம், உலகியலில் எப்படி தோன்றலாம், ஒருத்தன் வந்து இந்த நல்ல முயற்சிகளை பூரா கெடுத்து அவன் பலனை வாங்கிட்டு போய் எனக்கு துன்பம் கிடைச்சுன்னு தோணலாம். ஆனா அவன் கடைசியா ஒருத்தன் வந்து கெடுத்தானே, அதுக்கு காரணம் என்னவென்றால் என்னுடைய முன்னை தீவினை ஒன்று. அல்லது கெடுப்பவனோட சுவாமி நம்மளை கூட்டி வைக்கவே மாட்டார். கோவலனுக்கு ஒரு முன்வினை அப்படிப்பட்ட முன்னை தீவினை இல்லாட்டா பொற்கோளனும் அவனும் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கவே மாட்டார். அந்த வீதியில் அவன் போகும்போதுதான் பொற்கோளன் எதிரே சந்திக்கணுமா, அவனை இவன் இவன் அவன் பார்க்காம போயிடக்கூடாதா நினைக்கிறோம். நமக்கு பரிதவிப்பு வருது காவியத்தை படிக்கும் போது, அவன் எங்கேயோ பார்த்துட்டு இவன் எங்கேயோ பார்த்துட்டு பெருந்தான்னா பிரச்சனையே இல்லையா. நான் ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் பார்த்து அவன்கிட்ட போய் இந்த சிலம்ப பார்த்து சொல்லுங்க போய் உன் போய் கொடுப்பானா கவனிக்கா, அல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி அவன் பேருக்கூடாதா பின்னாடி அவன் வந்துடக் கூடாதா என்னெல்லாம் நினைச்சு பரிதவிக்கும் இல்லையா. முன்னை தீவினை ஒன்றின் பலனை அனுபவிக்க வேண்டியிருப்பதனால் அப்படிப்பட்ட ஆளோடு அவனை கூட்டி வைத்து விட்டான். ஆகவே இப்போது எனக்கு கிடைத்த துன்பம் இந்த பிறவியில் நான் செய்த நேர்மையான முயற்சிக்காக கிடைத்தது அல்ல, இது முன்னை தீவினையின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலமும் என் முயற்சியினுடைய முடிவும் ஒன்றாக பொருந்துவிட்டன, அதனாலதான் வந்தது. எப்படி நான் முன்னே செய்த தீவினை இப்போது எனக்கு தப்பாமல் இந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறதோ, அதுபோல இதுகாலம் நான் செய்த அந்த முயற்சிகளுக்கெல்லாம் தப்பாமல் ஒரு இன்ப பலன் எனக்கு காத்திருக்கின்றது என்ற தெளிவு அவனிடம் ஏற்படும். சித்தாந்த நோக்கில் பார்த்தான்னா அவனுக்கு ஏன் விரக்தி வரப்போது, அவன் என் தற்கொலை முடிவு எடுக்கின்றான், அவன் என் தீவிரவாதத்தை தழுவுகின்றான் இல்லையா. ஏன்னா உலகியல்ல பார்க்கிறோம் எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்களே, பகுத்து அறியணும்னு சொல்றாங்களே, பகுத்து அறிஞ்சு பாருங்க எல்லா முயற்சிகளும் வெற்றியில் போய் முடிகின்றனவா, தோல்வி முடியாத முயற்சிகளே இல்லையா, அப்ப அதுக்கெல்லாம் எப்படி தீர்வு காண்பது, அதுதான் சித்தாந்தம் சொல்றது. இப்ப வள்ளுவருக்கும் தெரியும், அவருக்கு தெரியாதா நாம வந்து ஊக்கமுடைமை அதிகாரம் சொல்லியிருக்கிறோம், ஆழ்வினை உடைமை சொல்லியிருக்கிறோம், இடுக்கணியாமை சொல்லியிருக்கிறோம், முயற்சி பண்ண முயற்சி பண்ண முன்னேற முன்னேறும் சொல்றோம். ஆனா அவருக்கு நல்லா தெரியும் யாருக்கு முன்னேறணுங்கிற நல்லூல் இருக்குமோ அவன் தான் இவன் பயன்படுத்த முடியும். நல்லூல் உள்ளவனுக்கு பயன்படட்டுமே என்று சொல்லி வைத்தான். ஆகவே பிறருக்கு நல்லுரைகள் சொல்வது நல்ல உதவிகள் பண்ணுவது இதுல தயக்கம் கூடாது. ஏன்னா அவர்கள் ஊழல் எப்படி இருக்குமோ அதுபடிதானே நடக்கும் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவர்கள் ஊழல் எப்படி இருக்கும் நமக்கு எப்படி தெரியும், அது நல்லதாக இருக்கட்டும் என்ற நோக்கத்தில் நான் நல்லவற்றை பேச வேண்டும் நல்லவற்றை சொல்ல வேண்டும். அந்த நோக்கத்துல தான் அவர் வந்து முயற்சி செய் முயற்சி செய்ய சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த திருக்குறள் அதிகாரங்கள்லாம் படிச்சவன், அதெல்லாம் நெட்டூர் பண்ணி ஒப்பிக்கிறவன், அதெல்லாம் பரிமையாளர் உரையோட எடுத்து பேசக்கூடியவன், எல்லாரும் வந்து சிறப்பா முயற்சி செய்யறாங்களா, அது மாதிரி அவர் சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் சிறப்பா கடைபிடிச்சிடறாங்களா இல்லையா. அந்த நல்லூல் உள்ளவன் அதற்கு தகுந்த முயற்சியோடு அதை ஈடுபடுவான் இல்லையா. அதனாலதான் சொல்லிட்டார் ஊழ் அதிகாரத்துல ஆக்கம் தருகின்ற ஊழ் இருந்தால் அசைவற்ற முயற்சி ஒருவனுக்கு ஏற்படும், கேடு வயக்கும் ஊழ் இருந்தால் அவனுக்கு சோம்பல் ஏற்படும் அப்படின்ட்டு. ஆகூழால் தோன்றும் அசைவின்மை இல்லையா, கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி, மடினா சோம்பல் சொல்லிட்டார். அதனால ஒரு தோல்வி அடைந்தவன் ஏதோ அவன் விதி விதினு பேசுறது வச்சுக்கிட்டு விதி கொள்கையை நாம வந்து சாதாரணமானதாக அற்பமானதாக எண்ணக்கூடாது. இதுதான் எனக்கு விதி அப்படின்னு பேசுவது முற்றறிவு உடையவராக கருதி பேசுகின்ற ஒரு பிழையான செயல். இதுதான் நமக்கு விதி என்பது நமக்கு தெரியாது, அது பலனாக வரும்போதுதான் தெரியும். செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும். இன்னும் இலங்கையைச் சேர்ந்த சைவ அறிஞர் திருவிளங்கம் அவர்கள் அவர்கள் சொல்வார்கள், அதாவது முயற்சி செய்து தோல்விதான் அடையான் ஒருத்தன், அப்ப அவனுக்கு எப்படி மேற்கொண்டு முயற்சி செய்வதற்கு மனம் எப்படி ஒப்பும் அவனுக்கு, அனுபவத்தில் அவ்வளவு அடிபட்டு இருக்கிறான், எவ்வளவோ முயற்சி செய்து நான் தோல்விதான் அனுபவிச்சிருக்கிறேன், இன்னும் நான் முயற்சி செய்து இதே மாதிரி தோல்வியை கிடைச்சிட்டானா நான் என்ன செய்யறது அப்படின்னு தான் அவன் நினைப்பான், அதான இயல்பு. அப்ப எப்படி முயற்சியில வந்து ஒரு ஊக்கம் வரும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு தடையை எழுப்பிட்டு அதுக்கு விடையும் சொல்றார். என்ன அப்படின்னா, ஒருவன் வந்து நல்லா உழைக்கிறான், நிறைய பொருள் ஈட்டுறான், ஆனா அதன் பலனான அவனால அனுபவிக்க முடியல, அனுபவிக்க அவனுக்கு அங்க சட்டம் இடம் கொடுக்கல. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் இவன் அடைக்க வேண்டிய நிலைமை. அப்ப இவன் சம்பாதிக்கிற பொருள் எல்லாம் வந்து முந்தைய கடனை அடைப்பதற்கே சரியா போயிருது. சரி, சம்பாதிச்சு முந்தைய கடனை அவன் அடைக்கணும், அதுதானே முறை. அவன் நான் எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பண்ண, இன்னும் எனக்கு ஒன்னும் அனுபவிக்க முடியாத முந்தைய கடனை தானே நான் அடைக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் சம்பாதிக்காம இருந்தான்னா மேலும் அவனுக்கு கடன் சுமை தானே அதிகமாகும். ஆகவே நாம் செய்கின்ற முயற்சிகள் முன்வினை காரணமாக தோல்வியை தழுவினாலும் மேற்கொண்டு நாம் முயலத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லது நமக்கு அந்த கடன்கள் வந்து அதிகரித்துக் கொண்டேதான் போகும். இப்போது செய்த முயற்சிகளால் தோல்வி கிடைக்கும் பொழுது தெளிவை தருகிறது சித்தாந்தம், எதுவுமே தரல. அந்த தோல்வி தரும்பொழுது அந்த தோல்வியின் ஒரு மகிழ்ச்சி, சும்மா பிரெயின் வாஷ் பண்ணல தோல்வியில மகிழ்ச்சின்னு தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னா, என்னுடைய முன்னை தீவினை ஒன்று நீங்கிவிட்டது என்பதை உணர்வதால் ஏற்படும் மகிழ்ச்சி. ஒரு தோல்வியை நான் சந்திச்சிட்டேன், என்னுடைய முன்னை தீவினை ஒன்று நீங்கிவிட்டது இல்லையா, இனி எனக்கு நல்வினை ஒன்று பலனாக காத்திருக்கலாம். அதான் தோல்வியெல்லாம் வெற்றி படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்றதுடைய தத்துவம். அதுதான் சும்மா சொல்லல, சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லல. ஒரு தோல்வியை சந்தித்தோம் என்றால் நன்கு முயற்சி பண்ணி ஒரு தோல்வியை சந்தித்தோம் என்றால் என்னுடைய முன்னை தீவினை நீங்கி விட்டதுன்னு அர்த்தம். முயற்சி பண்ணாம தோல்வியை சந்திச்சா அப்படி இல்ல, இப்ப முயற்சி பண்ணாததும் ஒரு தீவினையாகி இதுவும் மேற்கொண்டு துன்பத்தை தான் கொடுக்கும். நல்லா முயற்சி பண்ணியவர்கள் தோல்வியை சந்தித்தால் அந்த இடத்துல வந்து அவர்கள் என்ன கருத வேண்டும், என்னுடைய தீவினை ஒன்று நீங்கிவிட்டது, ஆகவே இருந்த தடைகள் ஒன்று குறைந்து விட்டது, இனி மேலும் முயல்வோம். தடைகள் இருந்தாலும் அதுவும் நீங்கட்டும், வெற்றி கிடைக்கணும்னா கிடைக்கட்டும். எப்படி இருந்தாலும் முயற்சிகள் இந்த காலத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு காலத்தில் பலன் கொடுத்தே தீரும். இந்த தெளிவு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தெளிவு உணர்ச்சி முக்கியமா வேணும். என்னையா இந்த பிறவியில் இல்லாட்டா அந்த பிறவி இப்படி எல்லாம் சொல்றீங்களையான்னு கேட்பாங்க. அதுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய தெளிவுணர்ச்சி என்னவென்றால் உடல் வேறு நாம் வேறு. அந்த தெளிவுணர்ச்சி நமக்கு நிச்சயமா இருக்கணும். நாம இந்த உடல் அப்படின்னு நினைச்சோன்னு இங்க உனக்கு மறுமேல பலன் கிடைக்கணும்னா கிண்டலா ஒரு சிரிப்பு தான் வரும். மறுமேல பலன் கிடைக்குவாங்க, ஏன்னா இம்மையில கிடைக்கிற பலன்கள் எல்லாம் இம்மையில செஞ்சு கிடைக்கிற பலன்கள் அல்ல, முற்பிறவியில் செஞ்சு கிடைக்கிற பயன்கள் தான். அந்த தெளிவு அவன்கிட்ட இல்ல. ஏன்னா இந்த பிறவியில இந்த உடல் எதுவோ அதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படி நினைக்கின்றவன் அவன் போன பிறவியை பத்தியும் சிந்திக்க மாட்டான், வரக்கூடிய பிறவியை பத்தியும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா இந்த நிலத்துல இத்தனை உயரத்துல இவ்வளவு இடையில இருக்கிறனே இதுதான் நான் அப்படின்னு இந்த தூள உடலின் இயல்புகளை எல்லாம் தண்ணி இயல்புன்னு ஏற்றுக்கொண்டு இல்லையா, போட்டோவை பார்த்து எல்லாம் மகிழ்ந்துட்டு இருக்கானா, இப்படி நல்லா இருக்கா பாருங்க, நல்லா இருக்கானா, அந்த கூட்டத்தில் எடுத்தது பாருங்க, அப்ப எவ்வளவு நிறமா இருந்தா பாருங்க, இப்ப கொஞ்சம் கருத்துட்டேன். இதெல்லாம் உடலின் இயல்புகள், வளர்ச்சியையும் தேய்வையும் உடைய சடப்பொருள் உடல், நாம உயிர் சித்து பொருள், ரெண்டும் நேர்மாறானவை. சொன்னார் குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்று உயிரோடு உடம்பிடை நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். உயிரோடு உடம்பிடை நட்புன்னு நல்லா கிண்டல் பண்றாரியா வள்ளுவர் அப்படின்னு பரிமேலகர் வந்து அங்க எடுத்து காட்டுறாரு. என்ன கிண்டல் பண்றாரு பாத்தீங்களா, சேதனமாய் நித்தமாய் அருவாய உயிரும் அசேதனமாய் அனித்தமாய் உருவாகிய உடம்பும், ஒவ்வொன்னும் எதிர்மறையா இருக்கு. உடம்பு அசேதனம் அதாவது சடம், உயிர் சேதனம் அதாவது அறிவுடைய பொருள், உடம்பு வந்து அனித்தம் நீங்கக்கூடியது அழியக்கூடியது, உயிர் நித்தம், அப்புறம் உடம்பு வந்து உருவமுடையது உயிர் அருவமுடையது. இப்படி ஒவ்வொரு அம்சத்தை பார்த்தாலும் ரெண்டு நேர்மாறாக இருக்கின்றன. இப்படி நேர்முரணாக இருக்கக்கூடிய ரெண்டு பொருள்கள் எப்படி நட்பா இருக்க முடியும்? எனவே அவை வினைவயத்தால் கூடியவை அன்றி நட்பு ஆகாமை அறிக அப்படின்னு எழுதுறார் அந்த இடத்துல வள்ளுவர். ஆசிரியருடைய உள்ள கருத்தை வெளிப்படுத்துவதுதான் ஒரே ஆசிரியருடைய வேலை. அதை செம்மையா செஞ்சிருக்கிறதுனாலதான் இன்னை வரைக்கும் நாம் அதை சொல்றோம். ஆகவே நான் உடல் என்ற கருத்து எனக்கு இருந்தது என்றால் விதிக்கொள்கையை பற்றிய தெளிவு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்ன நான் இன்னும் முயற்சி செஞ்சேன் எனக்கு இப்ப பலன் கிடைக்கணும், இது மறுமையில கிடைக்கணும்னா இது என்ன அர்த்தம்? முந்தைய பிறவி வினைக்கு இப்ப பலன் வருதுன்னா இதெல்லாம் ஒத்துக்கிட மனசே வராது. அப்படிப்பட்டவர்களை நாம ஒன்றும் தேற்ற முடியாது. நீங்க மூன்றாம் சூத்திரம் கேட்க இருக்கின்றீர்கள், அதிலே உடல் வேறு நாம் வேறு என்று ஐயா அவர்கள் அற்புதமாக சொல்ல இருக்கின்றார்கள். ஆகவே அந்த சிந்தனையை, ஐயா அவர்களுடைய சிந்தனையை ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தாந்த வாழ்வியெல்லாம் அங்கெல்லாம் எவ்வளவுதான் தெளிவா எடுத்து பேசினாலும் இந்த மாதிரி அறிஞர்கள் முன்னிலையில அடியார்கள் முன்னிலையில இருக்கும்போது அந்த தெளிவோடு பேச முடிகின்றது. இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போயிட்டா ஒரு தெளிவும் இல்லை, அத்தனை குழப்பங்களும் மயக்கங்களும் சூழ்ந்து கொள்கின்றன. அந்த அளவில் தான் என்னுடைய பண்பு எவ்வளவோ பண்பட வேண்டியுள்ளது. புத்தகத்தை படித்து இந்த மாதிரி அறிஞர்கள் சொல்வதை கேட்டு அந்த அனுபவத்தை வைத்து சொல்கின்றேன். ஏற்கனவே பெரியவர்கள் என்னிடம் போதித்ததை ஒரு கருவி மாதிரி இருந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர் எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு கருவியா தான் காட்டிட்டு இருக்கேன். ஒரு புத்தகம் சடம் அது எப்படி உயர்ந்த கருத்துக்களை காட்டுகிறது அந்த மாதிரி தான் காட்டிட்டு இருக்கேன். இந்த கருத்துக்களை இன்னும் என் அனுபவத்துக்கு கொண்டு வரவில்லை. ஆனால் ஐயா போன்றவர்கள் அனுபவத்தை கொண்டு வந்தவர்கள் சொன்னால் அது இன்னும் அது சிறப்பாக உங்களுடைய உள்ளத்தை நிரந்தரமாக உங்களுடைய உள்ளத்திலே குடியிருக்கின்ற வகையில இருக்கும். ஆனால் அவர்கள் நூல் போதனை என்ற ஒரு பெரும்பொறுப்பு இருப்பதனாலே அவர்கள் அதை ஒட்டி சிறிது சிறிது சொல்கின்றார்கள். ஆகவே இந்த அளவிற்கு இந்த சித்தாந்த வாழ்வியல் என்ற அந்த தலைப்பிலே தலைவிதியும் தன்முயற்சியும் என்ற இந்த உட்தலைப்பை பற்றிய சிந்தனையை இந்த அளவிற்கு நிறைவு செய்து கொண்டு இந்த வகுப்பினை முடித்துக் கொள்கின்றேன். திருச்சிட்டம்